பாதங்கள் யாமுடைய பற்று. இன்னைக்கு உத்தமமான ஒரு நாள், ஆவணி அவிட்டம், ஹயக்ரீவ ஜெயந்தி. அதில்லாதபடிக்கு ஸ்ரீ பலராமனுடைய அவதார தினம், பலராம ஜெயந்தி. ரொம்ப விசேஷம். அந்த ஒரு நாள்ல ரக்ஷாபந்தன், அந்த உத்தமமான ஒரு தினத்திலே பகவத் விஷயம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமான பாக்கியத்தை சுவாமி கொடுத்திருக்க. இத நாம உணர்ந்து அனுபவிக்கணும். பெரியாழ்வா அழகா ராமனுடைய பெருமை, கிருஷ்ணனுடைய பெருமை இத ஜோரா அனுபவிச்சு ரெண்டு கோபிகைகள் மாதிரி பாடுறார். ராமனுடைய குணங்கள் என்ன, ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் படிச்சு கூட நம்மளாலே உணர முடியாததான பகவத் குணானுபவங்களை ஆச்சரியமா பெரியாழ்வா தன்னுடைய அனுபவத்துல ஜோரா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் அந்த உந்தி பரத்தல். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பு ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பு மரத்தினை, வண்ணாத புல்லால் வலிய பறித்திட்ட, என் நாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற. சத்யபாமாவுக்கு தேவலோக புஷ்பமான பாரிஜாதத்தை கொடுக்க மாட்டேன் இந்திராணி சொல்ல, கொடுக்க மாட்டேன் மட்டும் சொன்னா போதாதா, அது இல்லாம அவளை பத்தி நிறைய தேவையில்லாமல் பேசிட்டாள். அதனாலே பகவான் சத்யபாமா தன் பக்தை அவளுடைய பெருமையை காப்பாற்றுறதுக்காக அழகா கருடாழ்வார கொண்டு ஜோரா அந்த மரத்தையே பிரிங்கிட்டார். அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி. அப்ப அந்த சுவாமி பக்தாளுடையதான பெருமைய ரொம்ப முக்கியமா நினைக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய வன்மையை பாடிப்பற, தாசரதி தன்மையை பாடிப்பற, இல்ல என்னாதன் வன்மையை எம்பிரான் வன்மைன்றது இல்லையா, இதுல கிருஷ்ணனுடைய பெருமை. பகவான் பக்தாளுடைய அவமானத்தை ஒரு நாளும் பொறுக்கிறது இல்லையா. எப்படி நம்மள அவமானப்படுத்தினாலும் பொடுத்துக்கோ, குழந்தைகள் அவமானப்படுத்தினா பொடுத்துக்க மாட்டோமோ, அந்த மாதிரி பகவான் தன் பக்தாளுடைய அவமானத்தை ஒரு நாளும் பொறுக்கிறது இல்லை, காண சகிக்கிறது இல்லையா சுவாமி. அடுத்ததுல ராம விஷயம் சொல்றார், என்வில் கண்டுபோ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி, முன் வில்வழித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற, தாசரதி தன்மையை பாடிப்பற. பரசுராமருடையதான கர்வத்தை பங்கம் பண்ணவருடைய பெருமை. சாடகைய வதம் பண்ணி அனுகிரகம் பண்ணா அந்த எம்பிரான் ராமனுடையதான வில்லின் வன்மையை பாடிப்பற, தாசரதி தன்மையை பாடிப்பற. இப்பேற்பட்ட தன்மை பார்த்துக்கோங்க, அகம்பாவத்துல வரவாளையும் அவ அகம்பாவத்தை பங்கம் பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை சுவாமிக்கும். இப்ப நம்மளா நம்ம கிட்ட அதாவது அகம்பாவத்தை வந்தானா அவள் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, நம்ம தான் ஒதுங்கி போக வேண்டியிருக்கு. அவளுடைய அகம்பாவத்தை நம்மளால சரி பண்ண முடியறதே கிடையாது. ஆனா சுவாமிக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, அந்த பலத்தினால ஜோரா அகம்பாவத்தை வதம் பண்ணிடுறார். அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய வன்மையை பாடிப்பற அப்படின்றார். உறுப்பினி நங்கையை தேர் ஏற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து, செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் தன்மையை வன்மையை பாடிப்பற, தேவகி சிங்கத்தை பாடிப்பற. அழகா ருக்மிணி விராட்டிய பகவான் தூக்கிண்டு வரும் பொழுது ருக்மி அதை கெடுத்துட்டானா, கெடுத்தவனை அழகா சண்டை போட்டு ஜெயிச்சு ருக்மிணி பிராட்டி கேட்டுண்டாள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவனை வதம் பண்ணாமல் அவன் தலைமுடிய மழிச்சு விட்டுட்டானே, அப்பேற்பட்ட ஒரு கிருபா சாகர். அதாவது தண்டிக்கும்படியான பாபங்கள் நாம பண்ணா கூட சுவாமி லகு தண்டனை கொடுக்கிறார். பிரியவாசன்புல சொல்றார், ராஜகுமாரனுக்கு லகுவான தண்டனை போலே. ராஜகுமாரன் தப்பு பண்ணிட்டான்னா பெரிய தண்டனையை கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன் ராஜகுமாரன்றதுக்காக இல்லை, எதிர்காலத்திலே அவன் நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுமே, ராஜ்யத்துக்கு ஒரு நல்ல ராஜா வேணுமே சொல்லி லகுவான தண்டனை. அதுபோல பக்தர்கள் பகவான் எல்லாரையுமே தன் பக்தாலத்தான் பார்க்கிறான், பூதனா முதற்கொண்டு சிசுபாலன் எல்லாரையுமே பக்தாலா பார்க்கிறான், துவேஷ பக்தி கம்சன பயபக்தனா பார்க்கிறான். அப்ப என்ன பண்றான்னா, ருக்மி இவ்வளவு தூரம் சண்டையெல்லாம் போட்டு கூட பகவான் தெரியும், இருந்தாலும் அவன் தங்கைக்காக தானே சண்டை போடுறான், அவனோட சண்டை நியாயம் தானே, தப்பு ஒண்ணும் கிடையாது, சரி போனா போறது, இது மேலாவது அவனுக்கு என்னிடத்துல பக்தி உண்டாகட்டும்னு சொல்லி அந்த ஒரு அவமானப்படுத்துற மாதிரி படுத்தி அழகா தன் பக்கத்துல பக்தி உண்டாகிறதுக்கான வழிய காட்டான். ஆனா அவன் புரிஞ்சுக்கல. நாஸ்திகர்களுக்கெல்லாம் பகவான் பல விதத்துல அனுகிரகம் பண்றான், அவ புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்பா அம்மா அவ்வளவோ பண்ணாலும் குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்கிறது இல்லையா லோகத்துல, அந்த மாதிரி பகவத் அனுகிரகம்ன்றது புரிய மாட்டேங்கிறதுதான் நமக்கு எல்லாம். ஆனா பகவான் ஆச்சரியமா அதையும் பெருசா எடுத்துக்காம அனுகிரகம் பண்ணி தகாரான். அதனால அப்பேற்பட்ட தலையை சிரட்டிட்டான் வன்மையை பாடிப்பற, தேவகி சிங்கத்தை பாடிப்பற, மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ, கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன, சீற்றம் இலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற அப்படின்ற ஆச்சரியமா. சுமத்ரா தேவி, கைகேயி, கௌசல்யா தேவி இவர்கள்லாம் ராமன் காட்டுக்கு போகும்போது இப்படி ஒவ்வொரு ஸ்திதியில இருக்காளா, அப்ப கூட ராமன் ஒரு நிதானத்திலே காட்டுக்கு போய் நாட்டில் இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ணானாம், காட்டில் இருக்கிறவானுக்கும் அனுகிரகம் பண்ணான். இப்படி தன்னுடையதான சுகத்தை கெடுத்துண்டு போய் லோகத்தை யாராவது சுகம் கொடுப்பாளா? அதுதான் ஆண்டாள் வாமனமூர்த்திய ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்றார். வாமனமூர்த்தி ஒருபாடு தேமேந்து இருந்திருக்கலாம், ஆனா தன் பேரை கெடுத்துண்டு மகாபலிக்கும் இந்திரனுக்கும் அனுகிரகம் பண்ண. இங்க ராமன் காட்டுக்கு போ அப்படின்னு சந்தோஷமா போறானா, ஏன் அப்படின்னா காட்டுல இருக்க ஜனங்கள்லாம் பார்க்கலாம், ரிஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலாம், ராவண வதம் ஆகணும், இவ்வளவு பிளான் பண்ணி பகவான் கிளம்புறா. அதனால பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னை வெள்ள அனுப்பிட்டாளு அப்படின்னு ஒரு துக்கம் இல்லையா. இப்ப கோவில்ல பெருமாள் எவ்வளவு பெரிய நமக்கு என்ன தெரியும், பகவானோட கம்பேர் பண்றதுக்கு நம்ம யாருக்குமே பலம் இல்லை. ஆனா அந்த பகவான் நமக்காக வீதிகள்ல உற்சவரா இறங்கிவர், நம்ம தானே போய் சுவாமியை பார்க்கணும், எவ்வளவு பெரியவர், ரொம்ப பெரியவராச்சு. சாதாரண அவளே பார்க்க முதல் மந்திரி பிரதான மந்திரினா திருவிழா வந்தா சாதாரண போய் நின்று பார்க்க முடியுமா, நமக்காக காத்துட்டு இருப்பாளா இல்லை, அவளுக்காகனா நம்ம காத்துட்டு இருப்போம். ஆனா பகவான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர், தேவர்கள்லாம் கூட திருப்பார் கடல் கரையில நின்றுதான் கைகூப்பி தொழுவார்கள். பகவான் போய் சத்தியலோகத்தை அப்படி உலா வந்தான், இந்திரலோகத்துல உலா வந்தான், சந்திரலோகத்துல உலா வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனாலதான் ஏகாதசி விரதம் இருந்து அர்த்தராத்திரி இறங்கிய நந்தகோபுர வருணன் தன்னுடைய லோகத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டான், அது காரணம் கொண்டு கண்ணன் வருண லோகத்துக்கு வந்தான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அவன் ரொம்ப சந்தோஷம் வருணனுக்கு கண்ணன் வந்துட்டானே அப்படி. அப்ப அவ்வளவு பெரிய பெருமாள் நமக்காக வீதிகளில் இறங்குறான். அது ஸ்ரீரங்கத்துல எப்பயும் பெருமாள் உற்சவம், நம் பெருமாள் அலைஞ்சுட்டே இருப்பார் காவிரியெல்லாம் கடந்து, அவர் பாட்டு அங்க வர்றதும் இங்க போகிறதுமா. அப்ப உற்சவம்னு வந்து விடுத்துனா பாக்கணும், ஸ்ரீவல்லிபுத்தூர்ல எல்லாம் அந்த பட்டர்கள்லாம் சொல்லுவான், பத்து நாள் தூக்கம் கிடையாது, எப்ப தூங்குறோம் எப்ப வரோம் எப்ப சாப்பாடு தெரியாது. தாயார பெருமாள் அப்படி இறங்கினான்னா ராத்திரி 12 மணிக்கு அரையர் சேவை நினைச்சு பாருங்க, ராத்திரி 12 மணிக்கு அரையர் நல்லா ஜால்ரா தட்டிண்டு தாளத்தை தட்டிண்டு பாசுரம் பாடுறான், அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 மணிக்கு தான் பெருமாள் திரும்பியும் கோவிலுக்குள்ள வர, திருப்பி காதல் 6 மணிக்கு திரும்பி அடுத்த வேலை, அடுத்த பூஜை உபசாரம் எல்லாம் உண்டு. இந்த 3 மணி நேரத்துக்குள்ள இவ போகணும், படுத்துக்கணும், எழுந்துக்கணும், குளிக்கணும், திருப்பி ஓடி வரணும். அப்ப பெருமாள் எவ்வளவு தூரம் சிரமப்படுறாருன்னு பாத்துக்கோங்க. அப்ப அவனுடைய வன்மையை பார்க்கணும் இல்லையா. அப்ப பெருமாள் இவ்வளவு தூரம் சிரமப்படுறாரு அப்படின்னா நம்ம அது கோவாபரேட் பண்ணா போதும். பெரியவாசான் பிள்ளை சொல்ற, சுவாமி இடத்துல எதிரம்பு கோக்காம நின்னா போதும் அப்படின்ற, நீயா நானா அப்படின்னு சுவாமி கிட்ட போய் எதிரம்பு கோக்கப்படாது. ஏ பிரபு அனுகிரகம் பண்ணிடான் அவன் காலில் வேளாம். பல சந்தர்ப்பங்கள்ல நீ இது பண்ணி கொடுக்கலையே, நான் கேட்டேனே, நீயே எனக்கு ஒண்ணும் பண்ணி தர மாட்டா அப்படின்னு சொல்லி சுவாமியை நம்ம வெஞ்சிடுறோம். ஆனாலும் பகவான் அத குழந்தைகள் பேசுறதா பாவிச்சுண்டு அனுகிரகம் தான் பண்றான். அதனால அந்த எம்பெருமானுடைய வன்மையை பாடிப்பற, சீற்றம் இலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற அப்படின்றார். அவ்வளவு சௌலபியமா வந்தவன் கிருஷ்ணவதாரத்திலையும் அந்த சௌலபியத்தை காட்டுறான். பகவானுக்கு சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம் இதெல்லாம் குணங்கள். சௌலபியமா அவ்வளவு அழகா ஜோரா இவ்வளவுதான் சொன்னவன காட்டுக்கு போறான். எளிமையா இருந்ததுன்னு யார் சொன்னாலும் கேட்பா. கைகையை சொல்றதுதான் கேட்க வேண்டிய அவசியம் ராமனுக்கு கிடையாது. இருந்தாலும் பகவான் கைகையை அவ்வளவு வசரத்தை வச்சிருக்கான. இப்ப நம்ம யாருக்கா ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு சொல்லலாம், சொல்ற வார்த்தைக்கு ஒரு விலை உண்டு. பாத்திலேயே குழந்தைகள் மேல அதி பிரீத்தி வச்சிருக்கோம். அதனால அது எதுக்கு சொன்னாலும் உடனே கேட்டுவோம். அதனுடைய வயசோ அதனுடைய தரமோ எதுவுமே நம்ம பாக்கிறது இல்லை. அதனுடையதான அந்த மழையில மயங்கி போய் அது சொல்றதுக்கு எல்லாம் ஆடுறோம் இல்லையா. அது போல பகவான் என்ன பண்றா, நம்மளெல்லாம் குழந்தையா பாவிக்கிறதுனால பக்தா என்ன சொன்னாலும் பண்றாராம். பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரையில ரசம் போடுறது நிச்சயமா நின்றுடும். உடனே ஒரிசா ஜனங்கள்லாம் திட்டுவா, எப்படி தெரியுமா திட்டுவா, எந்த பொம்பளை பராக்கு பார்த்து நின்று இருக்கா, வெக்கம் இல்லாம கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு இருக்கேன். இதை விட மோசமா திட்டுவா. சில பேர்லாம் பயந்து அழுதுட்டே வந்துட்டு, ஐயோ அது ஒரிசா ரொம்ப மோசம், ஜனங்கள்லாம் திட்டுறா, அது ரத யாத்திரை போயிட்டு வந்தா நிறைய பேர்லாம் வெப்சைட்ல எழுதிருவா, மோசமான ஒரு பெருமாளையே திட்டுறா அப்படின்னு. ஆனா பகவான் அவள்லாம் தன்னை திட்டவனு தானாவே ரசம் நகரும். அவ உடனே டக்குன்னு அதற்கு எவ்வளவு எழுத்தாலும் நகராத ரதம் டக்குன்னு கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். அப்ப எதுக்குடான்னா, இவர்கள் என்னுடையவர்கள் அவன் அபிமானிச்சிருக்க மாதிரி. இவர் எங்க சுவாமி, ஜெகநாதனா இருக்கட்டாமே, இருக்கட்டும் என்னாச்சு எங்காவது பிள்ளை அப்படின்னு அகில ஜெக சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு எங்க சுவாமி இவர் அப்படின்னு ஒரு திட்டு திட்டுவார். பகவான் அதை கேட்டு சௌகரியமா, அப்பாடா இப்பதான் என் ஜனங்கள் மாதிரி இருக்கு, உரிமை இருக்கவா தானே திட்டுவா. அப்ப பகவான் அதை ரசிக்கிறானா, அது சௌலபியம். அந்த மாதிரி சௌசீல்யம், நீர்மையாக கலந்து பழகக்கூடியதுன்னு ஒண்ணு உண்டு. பால்ல ஜலம் விட்டோம்னா பால் வந்து ஐயோ ஜலம் எவ்வளவு கேவலம், நான் போய் அதோட கலப்பான தனியா போய் நிக்கிறது இல்லையா. இப்ப ஜலத்தையும் தண்ணி விட்டா கலக்காம நிக்கும் தெரியுமா, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு நிற்கும். பாலும் ஜலமும் அப்படி கிடையாது, உடனே பால் அந்த ஜலத்தை இழுத்துண்டு ஜலத்தையும் பாலா மாத்திடுறது. பால்ல ஒரே தண்ணி அப்படின்னு, தண்ணியில பால், பால்ல ஒரே தண்ணி அப்படின்னு. அப்ப அந்த பாலுக்கு என்னடான்னா, தன்னுடைய குணம், தன்னுடைய ஸ்வரூபம், தன்னுடைய சுபாவத்தை ஜலத்துக்கு கொடுத்து தன்னை தன்னை குறைச்சிட்டு ஜலத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கற மாதிரி பெருமாள் அவ்வளவு தூரம் எளிமையா நீர்மையா கலந்து பழகவே சௌசீல்யம்னு பேர். ரொம்ப சீல குணம் அப்படின்னு, ரொம்ப சிம்பிளா சீலமா இருக்காளே சௌசீல்யம், ரொம்ப சீல்யம், ரொம்ப சீலமா கலந்து பழகிறாரா கண்ணன். அவ்வளவு சீலமா இருக்கிறதுனால தூது அனுப்பிட்டாளா, பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்தனர் பொய்கை புக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பர அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பர. இப்படி தூது போன ஏற்றம் பெருமாளுக்கு உண்டு. பாண்டவர் தூதன், பாண்டவர் தூதனை பார்க்கணும்னா காஞ்சிபுரம் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. பிரம்மாண்டமா உட்காந்து இவ்வளவு பெரிய ஒரு தூது போனாலே நமக்கு பாக்குறதே மனசு வருத்தமா இருக்கும். ஐயோ இத்தனை பெரியவண்ணம் போய் இவ்வளவு சாதாரணமா தூது போனாரே, பக்தாளிடத்துல எத்தனை வாத்சல்யம். அதே பகவான் காளியன் மேல ஆடுறாராம். பகவான் நினைச்சா சக்கரத்தை எடுத்து தலையை சீவிருக்க முடியாத, எத்தனை பேர் தலையை சீவர, பீஷ்மரையே தலையை சீவரேன்னு சக்கராயுதம் எடுத்தவர். ஒரு காளியனுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு தாம் மரத்து மேல ஏறி ஒரு குதிச்சு டங்கடங்கடங்காரணம் அவசியம் இருக்கான்னா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக. ஏண்டா அனுகிரகம்னா, பிருந்தாவனத்துடைய காளியம்மடல இருந்துட்டான். பிருந்தாவனத்துல போறவா அவரவெல்லாம் கோவிந்தா சப்தம் எல்லாம் காதல விழுந்துடுத்தான். அது இல்லாதபடி இப்ப அவன் இருந்த மடுவினுடைய ஜலத்தை அவனுடைய பக்தர்களான குழந்தைகளும் மாடுகளும் குடிச்சுட்டாள். இதையே காரணமாக கொண்டு அனுகிரகம், சீரி அனுகிரகம். அதனால ஆண்டா சீரி அருளாதே அப்படின்றான். கோபம் வந்துடுத்தான், என் பக்தாவை கஷ்டப்படுத்துறேன் கோபமா இருந்தாலும் ஒரு அனுகிரகம் பண்ணமா சீரி அருள். அதெல்லாம் ஆண்டா சொன்ன இந்த கோபம்னா காளியின் கிட்ட காட்டு, எங்ககிட்ட காட்டாதேப்பா. சீரி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோ ரொம்ப சில இடங்கள்ல சீரி அனுகிரகம் அப்படின்னு உண்டு. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்கைய பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து. சரியா இரண்யகசிப வதம் பண்ணான்னு சொல்லனா சீரி அனுகிரகம். அது ஒன்னும் நிகிரகம் இல்லை, அனுகிரகம் தான். மடியில போட்டு கீக்கிறாருனா சீரி அருள் தானே. அந்த மாதிரி அவன் தலைமையில ஆடி அவன் அடங்குறானா பாக்கலாம், இல்லைன்னா வதம் பண்ணலான்னு ஆடினானா. பகவான் எப்பொழுதும் எடுத்தோடனே நிகிரகம் பண்றதே கிடையாது. நம்மளே நம்ம அது குழந்தைகளை வேண்டா சும்மா சொல்றேன் கேளு, அதுக்கப்புறம் ஆய் அப்படின்னு வத அப்படின்னு, அதுக்கப்புறமா தான் இன்னும் என்ன சொன்னா கேட்டியாலும் முரட்டும் கண்ணை கையெல்லாம் வச்சுட்டு அடுத்தது அடிப்போம். அப்ப நமக்கே இத்தனை ஸ்டெப் இருக்கு, நமக்கு பொறுமையே கிடையாது, இருந்தாலும் பொறுமை போயிடுறது அப்படின்னு. சுவாமிக்கு பல கோடி ஜென்மாவா நம்மள பார்த்த ஒரு பொறுமை இருக்கு. அதுபோல காளியன் இப்பயாவது திருந்திரானா பார்க்கலாம்னு நடனம் ஆடினார். அதனால அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த, எதுக்கடா பாய்ஞ்சானா அவனுக்கு அருள் செய்யறதுக்காகவும், அவனை படாதபாடு படுத்துறதுக்காக இல்ல, பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. அப்படி யசோதையினுடைய அந்த சிங்கத்தை பார்க்க வேண்டாமா, பாட வேண்டாமா, அவன் தூது போன அழகை கவனிக்க வேண்டாமா, தூது போறேன் பேர் வழின்னு சொல்லி ருத்ரராஜுக்கு ஒரு அனுகிரகம், எல்லாருக்கும் அனுகிரகம். அப்ப எவ்வளவு சௌலபியம் பார்த்துக்கோங்க. காளியனுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி இன்னி வரைக்கும் அந்த காளிய காட் இருக்கு, அந்த மரம் இருக்கு, அந்த மரத்தை தொட்டோம். இன்னைக்கு ஜனங்களுக்கெல்லாம் அந்த மரம் வந்து பிரத்யக்ஷ பிரம்மம், அவ்வளவுதான். இந்த கிருஷ்ணன் தொட்ட மரம் அவ்வளவுதான். அதனால ஏறினா கூட கோவம் வந்து சண்டைக்கு வந்துருவாவா, அவ்வளவு வசத்தி. ஏன்னா நான் மேலே ஏறிட்டு ஒருத்தர் திட்டு வாங்கிட்டேன், பிருந்தாவனத்தனம்தான் ஞாபகம் இருக்கு. அடுத்த தடவை பிருந்தாவனம் போகும்போது கூட அப்படி பார்த்தேன், ஆஹா இந்த மரம் தானே, திரும்பி ஏறி பார்க்கலாமா யாரா திட்டாளான்னு பார்க்கலான்னு பார்த்தேன்னா அதான் ஆச்சரியம். அப்ப அந்த மரத்து வரைக்கும் இன்னி வரைக்கும் ஒரு கிருஷ்ண ஸ்மரணம் அவளுக்கு. அப்ப எவ்வளவு வசத்தின்னு பார்த்துக்கோங்க. அதனால அருள் செய்து அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. முடிவொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்ற அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரதநம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. பகவானேதான் அழகா அவனுக்கு ராஜமுடிய கொடுத்தார். கைகேய கொண்டு பரதனுக்கு ராஜமுடிய கொடுத்ததும் சுவாமி தான். பகவான் பாக்குறானா நிறைய எல்லாத்தையும் கொடுத்தா தன்னை கேட்கிறாளா இத கேட்கிறாளான்னு பாக்குறான். நிறைய செல்வ செழிப்பெல்லாம், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி ஆண் வேண்டேன் அப்படின்றாரும் குலசேகர ஆழ்வார். அப்ப நிறைய சரீரத்துக்கான சுகம் கிடைக்கும் போது அதையே கேட்கிறோமா, இதெல்லாத்தையும் கொடுக்கற தெய்வத்தை கேட்கிறோமா, ரெண்டு ஆப்ஷன் உண்டு. எப்பொழுதுமே உலகத்துல எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதுக்குள்ள ஒரு தெய்வ சம்பந்தமான விஷயம் இருக்கு. பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்றோம் இல்லையா, விபத்தக சந்தனகன்னு துரோ குந்தி கேட்கிறா இல்லையா. அந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கிறதுனாலும் அதையும் தாண்டி அதை கொடுக்கற தன்னை கேட்கிறானா சொல்லுவா. உதாரணமா ஒரு விஷயம் சொல்லுவா, ஒரு அப்பா வெளியூர் போறாராம் வெளிநாட்டுக்கு. அப்பா அவருக்கு நாலஞ்சு குழந்தைகள் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் கிட்டே கேட்கற என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்றா சொல்றதா. ஒரு குழந்தை சொல்லித்தான், அப்பா நீங்க பத்திரமா போயிட்டு அழகா ஜாகிரதையா திரும்பி வாங்கோ, நீங்க வந்தா போதும் அப்படின்னு கொடுத்தான். அப்பா போனா என்னென்ன குழந்தை என்னென்ன கெடுதல் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரா. இந்த குழந்தை சொல்லித்தான், அப்பா நீங்க ஜாகிரதையா போயிட்டு வந்தா போதும். அந்த குழந்தைக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்தாரா. ஏன்னா அதனுடைய அந்த வாத்சல்யம், அதுக்கு இப்ப எந்த ஒரு பொருள் கிடைக்கிறதுனாலும் அதை வாங்கி கொடுக்கிறவாளுடைய அந்த சந்தோஷம் தானே அந்த பொருள்ல இருக்கும். இப்ப சமைக்கிறவாளுடைய சந்தோஷம் தானே நமக்கு ஆகாரத்துல பார்க்க முடியும். ஒரு டாக்டர் இருக்காருனா அவருக்கு நம்ம சரீரத்தை சரி பண்ணணும்னு அக்கறை இருந்ததானே சரியாகும். ஏதோ பைசாவுக்காக பாக்குறாரு அப்படின்னா சரி வராது. இப்ப குரு இருக்கார் அப்படின்னா நம்ம மேல அக்கறை கொண்டு நாம நல்ல பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும்னு அவருக்கு அக்கறை இருந்தாதான் நமக்கு அதை பாஸ் ஆகும், இல்லாட்டி பாஸ் ஆகாது. இப்ப வெறும புஸ்தகத்தை படிச்சு சொல்றோம் அப்படின்னா அது விஷயம் வேறு. அனுபவிச்சு சொல்ற காஞ்சி பரமாச்சாரியர்கள் நிஜமாவே நம்ம நன்னா இருக்கணும்னு சொன்னான். அப்ப இன்னி வரைக்கும் பரமாச்சாரியார் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் அவர் ஏதோ காலத்துல யாருக்கோ சொன்னதெல்லாம் கூட இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு ஆமா இது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான்னா அப்ப அவ்வளவு தூரம் அக்கறை. அதனால இந்த பகவத் விஷயமும் அவ்வளவு அக்கறையா இருக்கு. பகவான் என்ன பண்றானோ முடிய கொடுத்தான், ராஜ முடிய பரதன் வேண்டான், சரிடா என் திருவடியை பிடிச்சுக்கோடா அப்படின்னு தன்னுடைய பாதையை கொடுத்துட்டான். அண்ணா தலையில ராஜ முடி சுகம் இல்லைன்னா அப்ப இந்த என் திருவடி சுகமா இருக்கும்னு தலையில வச்சுட்டான். மகாபலிக்கு தலையில காலை வச்சா போல பரதனுக்கு திருவடியை கொண்டு வச்சுட்டு எங்கள் மேல்சாபம் இழிந்தேலோ ரெம்பாவார். அந்த மேல்சாபத்தெல்லாம் பகவான் அழிச்சு போட்டுட்டான் பரதநம்பி. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் சுதாமா குச்சேலர் போல இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவருக்கு பகவான் அவ்வளவும் கொடுக்கறான். பத்திரியும் கொடுத்த பிறகு ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா நான் உன்ன மறந்துடப்படாதரா, கிருஷ்ணா உன் நாமத்தை விட்டப்படாதரா, நான் தரித்திரத்துல என்ன இருந்தேனோ அதை விட வசத்தியான ஒரு பக்தியான இப்ப அதோட வசதத்தை வச்சிருக்கேன் நல்லா பாக்கணும். இப்ப கஷ்டப்படும் போது ஒரு பக்தி பண்றோம்னா அதுலேருந்து மீண்டு வந்தா அதுவும் நல்ல பக்தி தானே பண்ணணும். ஒரு ஸ்டேட்டஸ் ஏறிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் தகுந்தா மாதிரிதான் செருப்பு ட்ரெஸ், நம்ம பழகக்கூடிய மனுஷா, சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள், போகக்கூடிய இடங்கள் எல்லாம் மாறுறதானோ. ஏன்னா அடுத்த ஸ்டேட்டஸ் வந்துட்டோம், அடுத்த ஸ்டேஜ். அப்ப அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில ஒரு படி மேல ஏறணும்னா அதுக்கேதான் பக்தியும் ஏறணும். பல சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ் ஏறது பக்தி இறங்கிடுறது, பக்தியும் கூடவே ஏறணும். இப்ப வயசாயிடுது அப்படின்னா, இப்ப சீனியர் சிட்டிசன் அப்படின்னா, இப்ப சீனியர் சிட்டிசனுக்குரியதான கன்செஷன் எல்லாம் உண்டு. இப்ப சீனியர் சிட்டிசனுக்குரிய தகுதியும் வேணும் இல்லையா, சரீரத்துக்கு வயசாயிடுத்து கன்செஷன் உண்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி மனசுக்கும் அந்த பக்குவம் அதற்கேற்ற மாதிரி எல்லாம் உண்டு இல்லையா. சோ அப்ப என்ன பண்ணணும்னா எல்லாம் கிடைச்சாலும் பரதன மாதிரி இருந்துட்டோம்னா பகவான் இந்தாப்பா என் திருவடியை வச்சுக்கோ எல்லாம் கொடுப்பா, இல்ல இல்ல எனக்கு நீதான் வேணும்னா சரி கரெக்ட் வெரி குட் அப்படின்னு திருவடியை கொடுப்பார். படியில் பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற, அயோத்திய கோமானை பாடிப்பற. கண்ணன் அப்படின்னா உடனே கிருஷ்ண, ராமன் அப்படின்னா உடனே கண்ணன். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து நீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல் வலி வீரமே பாடிப்பற, தூமணி வண்ணனை பாடிப்பற. காளியனுக்கு அத்தனை சந்தோஷமா தலைய தலைய இப்படி காட்டுறான். கருடன் வந்தாராம் ஒரு தடவை, இப்படியே தலைய பாருங்கோ தலைய பாருங்கோ தலைய பாருங்கோ அப்படின்னு காட்டுறான். கருடன் போதுண்டா ரொம்பதான் பெருமை பீதி காதரா அவன் சொன்னா நான் என்ன பண்ணட்டும், பெருமாள் நூறு தலையில நூறு நூறு திருவடி வச்சுட்டார் என்ன பண்றது அடியேனும் இப்ப கிருஷ்ணதாசன் தாசானுதாசன் விட்டாரோ. கருடன் சிரிச்சா எல்லா நேரம் தாண்டா குழந்தை வேற என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான் அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு கிடைச்சு கொடுத்து. கருடன் கருடன் தான் அவனை வதம் பண்றேன்னு சபதம் பண்ணிருக்கார். ஆனா பெருமாளோட திருவடி மேல பார்த்ததுனால காளியனை பார்த்து அடியேன் தாசானுதாசன் அப்படின்னு விட்டார். இவன் அடியேன் கிருஷ்ணதாசன் தான், இவர் உடனே அடியேன் தாசானுதாசன் விட்டார். ஏண்டானா பகவத் திருவடி மேல பதிஞ்சு எடுத்தோன்னு அப்பப்ப தலை இப்படி தலை தலையை பாத்துக்கான, தலைமுடி இருக்கும் அவர் தலை இதை பாத்துக்கா மாதிரி இந்த காளியன் ஒவ்வொரு தலையா எடுத்துருது. ஆஹா என்னமா இருக்கு திருவடி, என்னமா இருக்கு திருவடி அப்படின்னு பகவத் திருவடி அனுபவிக்கிறானா. சமயத்துல ஆதிசேஷனை பார்த்து உங்க தலை இது மாதிரி அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்கிறானா. ஆதிசேஷன் சிரிக்கிறா, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற அளவுக்கு பகவானுக்கு என்னமோ என் மேல ஒரு கோபமே வரமாட்டேங்கிறதுப்பா, கோபம் வந்தா ஆடுவாரா இருக்கும் அப்படின்றார். அப்ப அந்த கோபத்துல அவன் ஆடினது கூட ஒரு திருவடி அடையாளம் பண்ணிட்டான் பாருங்க. அதாவது வாழ்க்கையில முன்னாடி எப்படி இருந்தாலும் பகவத் சம்பந்தம் ஒருத்தர் வந்துடுத்தனா அவன் பரம பாகவதன் ஆயிட்டான். அதனாலதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு பெரியவா சொல்றான்னா, பகவத் சம்பந்தம் அடைஞ்சுட்டோ அப்படின்னா அதுக்கு ஒரு விலை வந்துடும் அவ்வளவுதான். பகவானுக்குரிய வஸ்து எத்தனையோ இடங்கள்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா புராண காலத்தை விட்டுருவோம். சமீப காலத்திலேயே ஏதோ ஒரு இடம் குப்பையாவே இருக்கு பல இடங்கள்ல பாக்கலாம். சுவத்துல எல்லாம் நிறைய போஸ்டர் ஒட்டுறா, அந்த மூத்திரம் எல்லாம் போறான்னா நிறைய சுவாமி படமா வரைஞ்சி வச்சிருவா. அது என்ன ஆகுனா போக வர எல்லாரும் கை கூப்ப ஆரம்பிச்சு ஒரு சிட்டியில. அதுக்கப்புறம் சின்ன கோவில் மாதிரி ஆடும், இந்த பிள்ளையார் கோவில்லாம் வாங்க இத்தொழுது அங்கங்க வச்சிருவா. அந்த பிள்ளையா ரொம்ப ராசியான பிள்ளையான அவாவா சேவிக்க ஆரம்பிச்சிட பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். இங்க நம்ம இதுல குமரன் குன்றம்னு ஒன்னு உண்டு, எத்தனை வருஷம் ஞாபகம் இல்லை. வெறும மலை அது, சாதாரண மலை, எல்லாரும் சுத்தி போயிட்டு இருந்தா அவ்வளவுதான், அதுக்கு ஒரு விலையே இல்லை. அதுல காஞ்சி மகாபிரியவாளுக்கு ஒரு குமரனுடைய காட்சி கிடைச்சுடுத்து இங்க பெரிய முருகன் கோயில் வரும்னா வந்து கொடுத்து அவ்வளவுதான். மங்கநல்லூர் அப்படிதான். அது இது வந்து அப்பா அவ்வளவு பெரிய திவ்யமான கஷேத்திரம் மாதிரி எத்தனையோ ரிஷிகள் தபஸ் பண்ண இடம் நங்கை நல்லூர் அப்படின்னுட்டா நிஜமாவே அந்த வார்த்தை இன்னைக்கு நங்கநல்லூர் திரும்புற பக்கம் எல்லாம் கோவில. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நங்கநல்லூர் இவ்வளவு பெருசுலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசு முதல் முதல்ல ஆஞ்சநேயர் பெருசா வந்து அப்படி கடகடகம் கொத்த கொத்த கொத்தன்னு. இப்ப நிறைய பேர் மெட்ராஸ் வரணும் அப்படின்னாலே நங்கநல்லூர்ல வீடு கிடைக்குமான்னு கேட்கிறேன். இத்தனைக்கு தண்ணி கஷ்டம் உண்டு, நிறைய கஷ்டங்கள் உண்டு. இருந்தாலும் மகாபிரிவாளுடைய திவ்ய திருஷ்டி அவரோட வாக்கு இன்னைக்கும் பலித்தமா இருக்கு. அப்ப பகவத் சம்பந்தம் இல்லாட்டி அந்த ஊருக்குலாம் ஒரு விலையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து நங்கநல்லூர் ஸ்டேஷன்ல ஆள் இறங்க மாட்டேன். இந்த மீனம் திருச்சூர்ல மீனம் பார்க்க நங்கநல்லூர் உள்ள ஆள் இறங்கி நான் பார்த்தது கிடையாது. நாங்கெல்லாம் காலேஜ் போகும்போதெல்லாம் நாங்கெல்லாம் நங்கநல்லூர் வந்து அப்பாவாடா ஜாலியா இருக்கும் கூட்டமே இல்லாத ஸ்டேஷன் அப்படின்னு நாங்கெல்லாம் விளையாட்டா. மவுண்ட்ல இறங்கவா கிண்டில இறங்கவா நங்கநல்லூர்ல கூட்டமே இறங்காது. இன்னைக்கு பார்த்தா நங்கநல்லூர் அவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல மேல ஷீட்டு கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். வெறும் அங்கங்க மரத்தை நட்டு விட்டுருப்போம் அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த ஸ்டேஷன் அவ்வளவு இது ஜோரா இருக்கு அப்படின்னா இத்தனைக்கும் காரணம் தெரியவாள். அப்ப பகவத் சம்பந்தம்னு ஒரு இடத்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த இடத்துக்கு அத்தான ஒரு சிரேஷ்டம். அது பொட்டல் காடா கூட இருக்கட்டும், பொட்டல் காடா இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு பகவத் பிரதிஷ்ட ஆயிடுச்சுன்னா கூட்டம் ஜே 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 ஜேன்னு ஒரு இந்த பாண்டிச்சேரி பக்கத்துல பஞ்சவடின்னு ஒரு இடம் ஆஞ்சநேயர் கோயில் நாங்க போனோம். பெருசா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் பெருசா ஒசராம இருக்க அவரும் பொட்டல் காடு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நாங்க போன சமயத்துல பார்த்தா அத்தனை கூட்டம். அந்த கூட்டம் எங்கேயிருந்தா வந்தது தெரியல. பக்கத்துல அக்கம் பக்கத்துல வீடுகள் இருக்க மாதிரியே தெரியல, அவ்வளவு கூட்டம். அப்ப பகவத் பிரதிஷ்டை ஆன உடனே அந்த இடத்துக்கே பஞ்சவடின்னு பேரு, ஆட்டோ காரன் ரிக்ஷா காரன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் தெரியாது. இப்ப பகவத் சம்பந்தம்ன்ற விசேஷம் இந்த காளியனுக்கு அந்த பகவத் சம்பந்தத்தை கொடுத்து பகவான் ஒருபடி மேல ஏத்திட்டான். தப பண்ணவன் குற்றவாளி துஷ்டன காளிய திஷ்ட ஹத்ர அப்படின்றான். கோபிகள்லாம் இந்த கிருஷ்ணனை பிரிஞ்சுட்டு தேடும்பொழுது கோபிகள்லாம் தங்களை தாங்களே கிருஷ்ணன் பாவிச்சுக்கிறான். அப்ப ஒருத்தி சொல்றான் நான் தான் காளியன்றான். ஏன்னா அப்பயாவது கண்ணன் வருவானே, அப்ப நான் காளியன் ஆயிட்ட வதம் பண்றதுக்காக வருவான்றா. ஒருத்தி பூதனன்றா, ஒருத்தி அகாசுரன்றா, ஒருத்தி பகாசுரன்றா. அப்ப என்ன கிருஷ்ணனா பாவிச்ச ஒருத்தி காளியனா பாவிச்ச ஒருத்தி தலைமையில ஏறி ஆடு ஆடுன்னு ஆடுறான். அப்ப கோபிகளுடைய அந்த ஸ்மரண வரைக்கும் காளியனுடைய மடு விஷயங்கள் இருக்கு. கோபிகாகியத்திலேயே காளிய வதம் எல்லாம் வருது. மதம் கிடையாது, காளி அனுகிரகம். அப்ப காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து நீல அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரம் வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. சோ நம்ம எவ்வளவு மோசமானவாளா இருந்தாலும் பகவத் சம்பந்தம் அடைஞ்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா அப்படின்னு விழுந்துட்டோம்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிச்சு போட்டு நமக்கு ஒரு பவித்திர தன்மைய சுவாமி கொடுத்துருவார். அது பகவானுடைய ஒரு விசேஷ குணம். பூவோட சேர்ந்த நாரும் மணப்பது போலே அப்படின்னு. இந்த கதம்ப பூவை பார்த்தோம்னா இந்த கனகாம்பரம் முன்னாடிலாம் மல்லிப்பூ மல்லிப்பூக்கள் காட்டுப்பூ தான் வைக்கிற. ஆனா அந்த கதம்ப வச்சா குப்படு வாசனை, ஏன்னா அதை வைக்கிற மறிக்கொழுந்து வாசனை. அது ஜம்முன்னு அந்த மருவோட வாசனை எல்லா பூக்கும் மனம் இருக்கிற மாதிரியே ஒரு இதை கொடுத்தோம். அப்ப இது பகவானோட சம்பந்தம் வச்சுட்டோம்னா அவர் காரணம் கொண்டு அந்த வஸ்துவுக்கும் ஒரு ஏற்றம், அந்த வஸ்துவுக்கும் ஒரு மரியாதை. இந்த பாஜக கஷேத்திரம்னு ஒன்று உண்டு, மதுவாச்சாரியர் பிறந்த இடம். அங்க ஒரு புளிய மரத்தினுடைய புளியங்கோட்டையை தான் எடுத்து அப்பா பட்ட கடனுக்கு அவர் இந்த கணக்கு பண்ணி கொடுத்த. அவர் கொடுக்கும்போது புளியங்கோட்டையா இருந்தது. கடன் கொடுத்தவர் கையில வாங்கினவன்னா எல்லாம் தங்க நாணயமா மாறிடுத்து. அதனால இன்னைக்கும் அங்க போனோம்னா அக்ஷதையோட ஒரு புளியங்கோட்டையும் பிரசாதம் கொடுப்பார். நம்ம எல்லாம் புளி கிடைச்சி புளியங்கோட்டை தீக்கு போடுவோம். சாதாரண அந்த காலத்தான் புளியங்கோட்டை அரைச்சி போடுவா அப்படின்னு அந்த காபி குடியிலலாம் கூட. அந்த புளியங்கோட்டைக்கு ஒரு வேலை நாங்கள் தான் பார்த்தோம் நிஜமாவே. இன்னைக்கும் அந்த பிரசாதம் நடந்தா அக்ஷதை கூட ஒரே ஒரு புளிய நிறைய கூட கொடுக்க மாட்டேன், கரெக்டாக ஒரு புளியங்கொட்டை தங்கத்தை கொடுக்குற மாதிரி ஒரு புளியங்கொட்டையை கொடுப்பா, பத்திரமா கொண்டு வச்சுக்கோங்கன்னு. இன்னி வரைக்கும் அந்த புளியங்கொட்டைக்கு அத்தனை வலை உண்டு. அப்போ விலையே இல்லாத ஒரு புளியங்கொட்டை கூட மத்வாச்சார சம்பந்தம் வந்துருக்கோம், அது விசேஷம் வருது இல்லையா. அப்ப பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம்ன்றது நமக்கு ஒரு பெரியதான அனுகிரகத்தை பண்ணிடும். அப்பேற்பட்டவனுடைய வீரத்தை பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற தார்க்கு இளந்தம்பிக்கு அரசியந்து தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு போகி நுடங்கு இடை சூற்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற ஆழ்வார் திரும்ப திரும்ப அயோத்தியர் கோமான் அயோத்திக்கரசன் இப்படியே பேசிட்டு வர்றார். அயோத்தியா அப்படின்னாலே ராமன் தானே. அழகா தார்க்கு இளந்தம்பிக்கு அரசு ஈந்து, அழகா இளந்தம்பி பரதன் சரியா மூத்த தம்பி தான் அவன், இளந்தம்பின்னா லக்ஷ்மணன். ஆனா சாதாரணமா ராம லக்ஷ்மண பரத சத்ருகன தான் எல்லாரும் சொல்லுவோம். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் மட்டும்தான் ராம பரத லக்ஷ்மண சத்ருகனன் சொல்லுவான். டக்குனு நமக்கு வரவே வராது ராம லக்ஷ்மண பரத சத்ருகனன். சரியா ராமனுக்கு அப்புறம் பிறந்தது பரதன் தான், பரதனுக்கு அப்புறமா தான் லக்ஷ்மணன், லக்ஷ்மணனுக்கு அப்புறமா தான் சத்ருகனன் பிறக்கிறான். இப்படிதான் இருக்கு, லக்ஷ்மணனும் சத்ருகனும் ட்வின்ஸ், சுமத்ராவோட குழந்தைகள். ஆனா ராம பரத லக்ஷ்மண சத்ருகன சொல்றது ராம லக்ஷ்மண பரத சத்ருகன. ஏன்னா ராமன் கூடவே லக்ஷ்மணன், பரதன் கூடவே சத்ருகன, இளம் தம்பி யாருக்காவது ராமனுடைய தம்பி யார் அப்படின்னா முதல் லக்ஷ்மணன் தான் சொல்லும், அப்புறமா தான் பரதனே வரும். தார்க்கு இளந்தம்பிக்கு அரசு ஈந்து, அவனுக்கு அழகா ராஜத்தை கொடுத்துட்டான். என்னடா ராஜ்யம்னா பாதுகைன்ற ராஜ்யம், பாதுகா ராஜ்யம், பாதுகா தாசன். அவ்வளவு அழகா ஜோரா அந்த பாதுகையை கொடுத்துட்டான். நீங்க கூட பார்த்தோம்னா ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திலேருந்து வரக்கூடிய புஸ்தகம் பேரு ஸ்ரீ ரங்கநாத பாதுகான்னு தான் பேரு. ரங்கநாதான் போடப்படாதா, ரங்கநாத பாதுகா. இந்த பாதுகைக்கு தான் அத்தனை ஏற்றம். ஏன்னா நிகமாந்த மகாதேசிகரும் பாதுகா சகஸ்ரம்னு தானே பாடியிருக்கார். அப்ப தார்க்கு இளந்தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகாரண்யம் போறாதான் தண்டகம், தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு ஆச்சரியமா கைகை சுடல காட்டுக்கு போ அப்படின்னு. அதனால நூற்றவள் சொற்கொண்டு போகி அங்க போறானா நுடங்கு இடை சூர்பனகாவை, அவ்வளவு அழகா இந்த சூர்பனகையை வர்ணிக்கிற நுடங்கு இடை சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானே. அழகா தண்டகாரண்யம் வந்துட்டானாம் பிரபு, ஜோரா வந்துட்டானா, ஜோரா வந்தவன் கைகை சொன்னான்னு வந்துட்டான், தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டான், சீற்றம் இல்லாமல் வந்துட்டான். எல்லாம் வந்து அழகா 13 வருஷம் முடிஞ்சாச்சு. 14வது வருஷம் ஆரம்பத்துல வந்துட்டாளாம் இந்த சூர்பனகா. அவளுக்கு ரொம்ப மூக்கு அழகுன்னு பேரு, சில இடங்கள் அப்படி காண கிடைக்கிற, அதெல்லாம் மூக்க வெட்டினாள் இந்த சூர்பனக கழவி. ஆனா குமரி போல பாவிச்சுண்டு ராமனுடைய அழகுல மயங்கி போயிட்டாளாம். மயங்கி போயிட்டு வந்து சொல்றா, இந்த காலத்துல லிவிங் டுகெதர்ன்ற பாருங்க, அதேதான் சூர்பனகா கூப்பிடுற. இதெல்லாம் அசுர குணம்னு அர்த்தம், அந்த காலத்துல இருந்தே இருக்கு இந்த லிவிங் டுகெதர் அப்படின்றது அசுராளுடைய தர்மம். ராவணன் அப்படிதானே சொல்றான், சீதை என்னோட இரு அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிக்கோ புருஷனா ஏத்துக்கொள்ளலாம் கிடையாது, லிவிங் டுகெதர் அவ்வளவுதான். அந்த மாதிரி அசுர குணம், ஹே ராமா நீ நானும் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்றான். அப்ப ராமன் கொஞ்சம் பரிகாச, ராமனுடைய ஹாஸ்யம் எல்லாம் சூர்பனகா விஷயத்துலதான் காண கிடைக்கிறது. சூர்பனகாவிட்ட ராமன் சொல்றான், அம்மா நான் பாரு வெட்டியா உக்காந்துருக்கேன், அதோ என் தம்பி பாரு ஜோரா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், உடம்பெல்லாம் பாரு நல்ல புஜபல பராக்கிரம் வலிமையுடையவன், நான் கூட எனக்கு கூட தலையெழுத்து பக்கத்துல பொண்டாட்டி இருக்கான், அவனுக்கு அது கூட இல்ல, ஊரை விட்டுட்டு வந்திருக்கான், என்னோட வயசுதான் அவனுக்கும், ஜம்முன இருப்பா, ரெண்டு பேரும் இளம் வயசுதான். பகவான் காட்டுக்கு போகும்பொழுது ஆச்சரியமா, பகவான் கல்யாணம் ஆகும்பொழுது 12 வயசு, சீதைக்கு 6 வயசு, 24 வயசு, 26 வயசுலதான் சுவாமி காட்டுக்கு கிளம்புற. ஜோரா கல்யாணம் ஆன உடனே எல்லாம் காட்டுக்கு போகவே இல்லை, அமக்கலமா 12 வயசுல கல்யாணம் ஆகிட்டு 14 வருஷம் கழிச்சுதான் காட்டுக்கு போறா சீதையும் ராமனும். எப்படி இருப்பா பாத்துக்கோங்க, 26 வயசுல சுவாமி காட்டுக்கு போற, அப்ப சீதைக்கு 20 வயசு, பல 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 பலான்னு ஜம்முன்னு இருப்பா. 40 வயசுக்குள்ள ராவண வதம் எல்லாம் முடிஞ்சு விடுது, பகவானோட 39வது வயசுலதான் சூர்பனகா மீட் பண்றான். அப்ப அவளுக்கு இன்னும் குழந்தையும் பிறக்கல, ரெண்டு பேரும் நவ யவனத்துல இருக்காளாம், பல 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 பலன்னு சொல்லிச்சுண்டு. அப்ப பகவான் சொல்றான், பார் என் வயசுதான், என் தம்பி எப்படி இருக்கான் பார் அப்படின்னு சூர்பனகா பார்த்த அச்சோடி, வாஸ்தவன் தானே லக்ஷ்மணன் கிட்ட போனாளாம், அப்பா வா நீ நான் சந்தோஷமா இருக்கலாம்னுட்டாளாம். லக்ஷ்மணன் சிரிச்சு, அவர் அனுப்பினாரா, அவருக்கு இதான் வேலை, இவனு யோசனை பண்ணிப்பாரு, அவர் எவ்வளவு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா, நான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் கூட வந்தேன்னா என்ன மாதிரி அந்த பொம்பளைக்கு சேர்த்து நீ வேலை பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவருக்கு மனைவி ஆயிட்டேன்னா அழகா அவரோட உட்காந்து என்ன வேலை வாங்கலாம், எது சுகம் நீயே முடியும், ஐயோ இது நல்லா இருக்கேன் அங்க ஓடினார். பகவான் சொன்ன அவன் அப்படிதான் சொல்லுவான் அப்படிலாம் சொன்ன கடைசியில பார்த்த சீதையை வச்சுதான் வம்பு, சீதையை திருடுவோம்னு சொல்லி சீதை மேல பாஞ்சாளாம். உடனே ராமன் கத்தினார், லக்ஷ்மணா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு இருக்குதான் பெரியவா சொல்லுவா, அவர்கிட்ட சும்மா பேசினா கூட வம்பு வளர்த்து விட்டுருவா. அவளை சீதை அபகரிக்க வராடா அப்படின்னா உடனே பாஞ்சாரா கத்தி எடுத்தார், மூக்க வெட்டினார், காதை வெட்டினார். மூக்கில் நமக்கு அடிப்பட்டாலே பயங்கரமா வலிக்கும், ஆண்டு கத்துவோம், கண்ணெல்லாம் கலங்கி போடுதா, உலக இறங்க அடிப்பட்டாலும் நமக்கு பொறுத்துருக்கும். மூக்கில் அடிச்சா மட்டும் போச்சு நமக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த மூக்கை வெட்டிட்டாரா, காதை வெட்டிட்டான, வெட்டினது லக்ஷ்மண. ஆனா ஆழ்வா சொல்றார், சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை. ஏன் இவனை சொல்லணும்? காரணம் இவன் தானே. ஏ லக்ஷ்மணா, அவளை ரொம்ப படாத பாடு படுத்துறாள், அவளை தானே பண்ணிட்டானோன்னு கத்தி எடுத்து நேரம் மூக்கை வெட்டினாராம். அது ஏன் மூக்க வெட்டினாருன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியறதில்லை. சில பெரியவா சொல்ல மூக்கு தான் ரொம்ப அழகா இருக்குமா, அந்த மூக்கை வெட்டிட்டோம்னா போதும், சாதாரணமா மூக்கு கம்மியாக செப்ப மூக்குன்னு கிண்டல் போகணும், ரொம்ப பெருசா மூக்கே இல்லைன்னா மூக்கே கிடையாது அவளுக்கு அப்படின்னு. இந்த மூக்குன்றது முகத்துல ரொம்ப விசேஷமான ஒரு அங்கம். அப்ப அந்த மூக்கை வெட்டிட்டாராம், காவியை வெட்டிட்டாரா, நினைச்சு பாருங்க, மூக்கும் காவி இல்லைன்னா ஒரு மனுஷன் அப்படி இருப்பான். அவங்க போட்டோ வேணா அழிச்சிட்டு பார்த்து பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதனால அந்த அழகா அந்த மூக்கையும் காதையும், சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தான், ஆனு கத்திராளாம். லக்ஷ்மணன் மூக்கையும் காதையும் வெட்டிட்டாராம், ஆர்க்க அறிந்தானை லக்ஷ்மணனை தூண்டி விட்டது. இவனால அப்பேற்பட்ட ராமன். எதுக்குடா இவ்வளவு அப்படின்னா, ராவணன் வரணுமா, சீதையை தூக்கிட்டு போகணுமா, ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ணணுமா, சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணணுமா, கபந்தனுக்கு அனுகிரகம் பண்ணணுமா, சபரிக்கு அனுகிரகம் பண்ணணுமா, இப்படியே திரும்பியிருப்பார் சுவாமி. சூர்பனகா வரல, இந்த விஷயமே நடக்கலன்னா இங்கேருந்து நேர அயோத்தியா யூட்டர் அடிச்சிருப்பார். இதுக்கப்புறமா தான் சுக்ரீவனை பாக்கிறது, வாலி வதம், ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம், சபரி மோக்ஷம், கபந்தனுக்கு அனுகிரகம், எல்லாம் ராம சேது, விபீஷண சரணாகதி, இத்தனைக்கும் காரணம் என்னடான, இந்த மூக்கும் காதும் தான். இனிமேல் மூக்க தொட்டாலோ காது தொட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமாயணத்தோட டேர்னிங் பாயிண்டே மூக்கும் காதும் தான். ராமாயணத்துக்கு ரொம்ப முக்கியம் மூக்கும் காதும். காது கண்ணும் காதும் வச்ச மாதிரி பேசுறான் இல்லையா, மூக்கு காதுலாம் வச்சு பேசிடுறா அப்படின்ற அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த மாதிரி மூக்கும் காதும் வச்ச கதை, மூக்கும் காதும் அறிந்த கதை. அவளை அப்படி அவ மூக்கையும் காதையும் வெட்டி லோகத்துக்கே அனுகிரகம் பண்ணி நமக்கு ராமாயணத்தை கொடுத்துட்டாரா ராமன். அப்பேற்பட்ட அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. இப்பயும் பாருங்க, சீதை மேல அவ பாஞ்சுட்டா, அது வரைக்கும் பகவான் ஒண்ணுமே பண்ணல சூர்பனகாவ, அது வரைக்கும் லக்ஷ்மணனும் ஒண்ணும் பண்ணல, சீதையை படுத்த போறான் உடனே பகவான் வெட்டுறா அப்படின்னு சொல்ற. பக்தாளுக்கு ஒரு கஷ்டம்னா சுவாமி என்ன வேணா பண்ணுவார். அப்பேற்பட்டதுனாலதான் அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏ தத் விரதம் மம அப்படின்றான் பகவான். ஒருமுறை என்னை சேர்ந்தவன் சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவர்களுக்கு எல்லா பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்றார். அப்ப எவ்வளவு ஒசத்தின்னு பார்த்துக்கோங்க பெரிய வாழ்ல. அப்ப அந்த பகவான் பக்தாவை காப்பாத்துறதுக்காக இப்ப நம்முடைய பிராரப்தம் இருக்கு, நம்முடைய விதி சொல்றோம் இல்லையா, விதி வலிதுன்றோம் இல்லையா, இது எப்பயாவது நம்மளை படுத்துறதுக்கு பாஞ்சதுன்னா அது மூக்கு காதெல்லாம் வெட்டிட்டு ஓடு அப்படின்டுவார். ஒரு இடத்துல நம்மாழ்வார் சொல்றார், ஐயோ பாவம், என் பாவம் எங்க போச்சுன்னே தெரியல, நானும் தேடிட்டே இருக்கேன், நான் எப்ப பகவான் திருவடி பக்கத்துல போனேன்னா பாவம் பயந்து ஓடி போயிடுத்து, எங்க நான் தேடிட்டு இருக்கேன்ற பாவத்துக்கு பாவம் பாக்குறாராம் நம்மாழ்வார் சொல்றார். அப்ப பக்தாளுடைய அந்த துக்கம் சுவாமிக்கு கோபத்தை தெரிவிச்சுடுறத, அந்த கோபமே அந்த துக்கத்தை அழிச்சு போடுறத. அதனால அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. பரதனுக்கு பாதுகையை கொடுத்துட்டார், பேர்பட அனுகிரகம், இவனுக்கு பாதுகையை கொடுத்துட்டு கைகேயி சொன்ன தண்டகாரண்யம் போய் அங்க சூர்பனை அனுகிரகம் பண்ணி, இந்த சூர்பனைக்கு அன்னைக்கு மூக்கும் காதும் வெட்டினான், வெட்டினவனே பின்னாடி கிருஷ்ணவதாரத்துல அவள் குப்ஜயா வந்தவனே ஹே சுந்தரின்னுட்டான். அப்ப மூக்கும் காது நன்னா இருந்தது, அவளுக்கு முதுகுதான் கொஞ்சம் வளைஞ்சு போயிடுச்சு, ஹே சுந்தரி அப்படின்னுட்டான். அவ பார்த்த இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே, எப்பயோ கேட்ட ஞாபகம், எங்கேயோ கேட்ட குரல் அவளுக்கு தோணி போயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அப்படியே பார்த்தா, எங்கேயோ பார்த்திருக்கேனே இவனே, அப்ப ராமனா பச்சையா இருந்தா, அப்ப கிருஷ்ணனா நீளமா இருக்கான், அழகா ஹே சுந்தரின்னு கடகடன் சுந்தர் சந்திரத்தான், போன அவதாரத்துல கூப்பிட்டேன் என சுந்தரின்னு கூப்பிடுறான்னு கேட்க மாட்டேன்னுட்டா. ஆனா அவ பட்ட ஆசை பூர்த்தி ஆயிடுது பாத்தா, சுவாமி கிட்ட மட்டும் ஒரு ஆசை சொல்லிட்டோம்னா ஏதோ ஒரு காலத்துல அத காரணம் கொண்டு பூர்த்தி பண்ணிடுவார். அது பகவானுடைய திவ்யமான ஒரு சங்கல்பம். சே சுந்தரி, பகவானே வலிய கூப்பிடுறான், போன ஜென்மால போன அவதாரத்தை ஆசைப்பட்டான், என்ன சுந்தரின்னு கூப்பிடுறான், நீ சுந்தரன்டா அப்படின்னா போடி போடி அப்படின்ட்டான். இப்ப அவ கூப்பிடவே இல்லை, அவ அவ தேடிட்டு வந்தாலும் இப்ப அதே மாதிரி கண்ணனா வந்து இவன் அவளை தேடிட்டு போய் ஹே சுந்தரி அப்படின்னு சொல்லி அழகா அவ பக்கத்துல வந்து அவளை தன் உடம்ப தொட வச்சு, தன் உடம்புக்கு சந்தனம் பூச வச்சு, அவ கண்ணத்தை பிடிச்சு அவளை தூக்கி வச்சு அழகா சுந்தரி ஆக்கி லோகத்துல ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துட்டான் அந்த குஜைக்கு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த ராமனை பாடிப்பற இப்ப மூக்கு காது வச்சும் பொழுது ஐயோ என்ன ஆசைப்படுறா, என்ன பார்த்து அழகா இருக்கு என்ன ஆசைப்பட்டா, சரி பரவாயில்ல அடுத்த ஜென்மால் அனுகிரகம் பண்றேன்னு பண்ணிட்டான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய குணங்களை பாடிப்பற, அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. அடுத்த உடனே கிருஷ்ண கோபி ஆரம்பிச்சுட்டா, மாய சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆணிரை காத்து அணிவேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆணிரை மெய்த்தானை பாடிப்பற. இவ அயோத்தியர் ராஜா ராஜா ராஜான்னா என்னடி பெரிய ராஜா, சாதாரண ஒரு மாட்டுக்காரனா இருக்க முடியுமா, எங்க மாட்டுக்காரன் போல உண்டா, மாய சகடம் உதைத்து என்னமோ 39-40 வயசுல தம்பிய கூப்பிட்டு மூக்கியம் காதியம் அறுத்தானா அதை பெருசா பேசிட்டு இருக்கியே, எனக்கு அப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, மாய சகடம் உதைத்து பிறந்த 4வது மாசத்துல ஒரு வத விட்டான பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஆண்டாள் சொல்றான். இந்த புகழ் யாருக்கும் கிடையாது, எந்த அவதாரத்தையும் கிடையாது. 4 மாச குழந்தை, 120 நாள் ஆன பச்சிலம் குழந்தை ஒரு உத விட்டு மாயச்சகடத்துக்கு அனுகிரகம் பண்ணிடுதே. மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து, மருத மரங்களை முறிச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு தானே, கோகுலீலால கடைசி லீலா எதுன்னா மருத மரங்களை முறிச்சு அப்புறமா பழக்காடிக்கு அனுகிரகம் பண்றாரு, இவ்வளவுதான். இதுக்கப்புறம் பகவான் பிருந்தாவனம் போயிடுறான். சின்ன பைய உரலோட அம்மா கட்டி போட்டா, பாழா போன உரலோட வீணா போன கயிறு கொண்டு கட்டி போட, அதுக்கப்புறம் பாழா போன உரல் வீணா போன கயிறு இது கொண்டா கிருஷ்ண கட்டுவா, மனசு இந்த வரைக்கும் ஆறவே இல்லை. ஏதோ ஒரு தங்கத்துல கட்டி விட்டா, ஒரு வெள்ளியில கட்டி விட்டா, கல்யாணம் கட்டி விட்டானா பரவாயில்ல, பாழா போன உரலோட வீணா போன கயிறு கொண்டு கட்டி போட்டாளேன்னு இருக்கு. அதுதான் ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார், மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து. மாயச்சகடம் உதச்சுட்டானேன்னு பார்த்தா மருத மரங்களை முறிச்சு போட்டுட்டானா, தாமோதர பந்தனம். பெரியவாள்லாம் சொல்றா தாமம் அப்படின்னா அழகா கயிறு, உதரம் அப்படின்னா வயிறு, கயிறை கொண்டு வயிறை கட்டி போட்டா அதாவது தாமோதரன்னு பேர். கயிறு வயிறு என்ன ஞாபகம், தாமோதரன்னா கயிற்றுனாலே வயிற்றில் கட்டப்பட்டவன், அதான் தாமோதரன்ற வார்த்தைக்கு அர்த்தம். கயிறு வயிறு தாமம் உதரம், உதரபந்த உதர போஷணம் வயிற்று பொழப்பு, உதர போஷணம் இல்லாம எல்லாம் உதர போஷணம் அதான் வயிற்று பொழப்பு. தாம உதரன் அது தாமோதரன் சேரும்பொழுது தாம உதரம், தாமத்தினால் உதரத்தில் கட்டப்பட்டவன் பெயர் தாமோதரன். அந்த தாமோதரன் நினைச்சுட்டோம்னா நமக்கு ஒரு தொப்புள் கொடி வரது இருக்கு பாருங்கோ, இது அருந்து போயிடுமா. நிகமாந்த மகாதேசிகள் சொல்றார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் ஓடிந்துக்கும் இல்லையா, இந்த தொப்புள் கொடி அம்மா கிட்ட முதல் உறவு ஆரம்பிக்கிறது பாருங்க, இது அதோட நின்னா பரவாயில்ல, அப்புறம் தொட்டு அப்பா, அப்புறம் அம்மாவோட அம்மா, அப்புறம் அம்மாவோட அப்பா, அப்புறம் அம்மாவோட தாத்தா பாட்டி, அப்புறம் இந்த பக்கம் தர்ப்பணம் கொடுக்கும் கூட மாதாமகன் பிதாமகன் எல்லாம் 3 தலைமுறை இழுத்துட்டு போய், அப்புறம் முன்னாடி வரவா பின்னாடி வரவா எல்லாரும் இழுத்துட்டு போக வேண்டியிருக்கோம். இந்த ஒரு தொப்புள் கொடி உறவு படுத்தி அழிச்சுட்டு போயிட்டே இருக்கான், அப்புறம் ஒன்னு விட்டவா ரெண்டு விட்டவா, அப்புறம் சம்பந்தி லொட்டு லொசுக்கு நிறைய உண்டு நமக்கு, இவ்வளவும் இழுத்துட்டு போறோம். இத்தனைக்கும் காரணம் இத்தனோட ஒரு கயிறு, தொப்புள் கொடின்னு ஒரு கயிறு இருக்கு பாருங்க, அது சுத்தின்றதுனா பிரச்சனை, கழுத சுத்தின்றதுனா பிரச்சனை, எவ்வளவு சொல்றோம், இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் தொப்புள் கொடி. இந்த கயிறு அறணும்னா இந்த தாமோதரன் நினைச்சா அருந்து போயிடும் அப்படின்றா நிகமாந்த மகாதேசிய. திரும்பி பிறக்கவே படாது, பிறந்தா தானே இந்த உறவு, பிறக்கவே வேண்டாம் அப்படின்றா. அதனால அவ்வளவு அழகா ஆழ்வார் சொல்றார், மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து அழகா தாமோதர பந்தனம். ரொம்ப அழகா உரலோட கட்டி போட, இன்னைக்கும் கோகுலத்துல அந்த உரல் இருக்கு, அழகா யசோத கட்டி போட உரல் இருக்கு. அப்ப தாம மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆணிரை காத்து, பெரிய காரியம் என்னடா, மாடுகாரோட போய் மாடு மேய்ச்சான், ஆணிலை காத்தான். சாதாரணமா உருப்படாத வாழை சொல்லுவா, நீ போய் மாடு மேய், உனக்கு அதான் லைஃப், மாடு மேய்க்கப்போ அப்படின்னு அந்த காலத்துல. இப்பெல்லாம் சொல்ல முடியாது, கோர்ட்ல கேஸ் போட்டுருவான். டீச்சர்லாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா கோர்ட்ல கொண்டு டீச்சர் நிக்க வச்சிருவாரு, என் குழந்தைய கேவலப்படுத்திட்டான், மாடு மேய்க்கப்போ அப்படின்னு வாழாம். பகவான் அந்த மாடு மேய்க்கிறதே உகந்து பண்ணிட்டான், ஆயர்களோடு போய் ஆணிரை மேய்த்து கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறனழிய சென்று அப்படின்றார். அதே ஆண்டால் பின்னாடி சொல்றா, கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து, ஆயர்களை பத்தி சொல்லும் பொழுது கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறனழிய சென்று சிறச்செய்யும் கோவலர் அப்படின்றார். கின்னாடி கணக்கிட்ட சொல்லும்போது சொல்ல, கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து. நம்ம எல்லாம் அறிவில்லைன்ற ஆண்டாள் அறிவில்லப்பா, மாடுகள் பின்னாடி போகும், மாடு முன்னாடி போகும், மேய்க்கிறவன் பின்னாடி போகும். அது அஞ்சு அறிவு ஜீவன் தானே, நம்ம ஆறு அறிவு ஜீவன் தானே. நிம்மதியா முன்னாடி போவா, பின்னாடினா வரதா, கடைசியில் அது பின்னாடி. மாடை விட்டுருவோம், நாய் வாக்கிங் போவ, நாய் முன்னாடி போகும், மனுஷன் பின்னாடி போவோம். நாய் எங்க தெரியும், அது ஆத்துக்குள்ளேயே கட்டி போட்டுருக்காள், சூச்சு போகிறது இடம் தேடிண்டே போகும். இது அது அவங்க பின்னாடியே இவனும் போகணும். அது எங்க நிக்கிறதோ, அது எங்க சூச்சு போகிறதோ, எங்க ஆய் போகிறதோ நிக்கிறது. அப்ப என்ன பெரிய அறிவு இருக்கு, அறிவு இல்லையே. அதனால ஆண்டாள் சொல்றா, இவ்வளவு பெரியவன் சர்வசக்தன், அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வியாதிகள், இத்தனையும் தாண்டி நாம ஜீவிக்கிறதுக்கு ஒரே காரணம் அவன்தான். பல சந்தர்ப்பங்களை போயிடும், போனா தேவலை அப்படின்னு போயிடா தேவலையேன்னு தோன்றது. ஆனா அதையும் தாண்டி யாரோ நம்மளை பிடிச்சி வந்துட்டு இருக்கு அவ்வளவு தூரம். யாருன்னா பகவான். நம்ம ஆசைப்பட்டு வாழறதுன்றது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆசையோட வாழ்ந்தோம்னா பெரிய விஷயம். நான் சொல்றது மொத்தமா வாழக்கூடிய காலங்கள்ல ஏதோ சில சில நாள் சில சில சம்பவங்கள்ல அப்பா இது அனுபவிச்சுனா அடைஞ்சுன்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த சமயங்கள்லாம் பாரமா தலையெழுத்து, சரி மரணம் மரலையேன்னு ஓடிட்டு இருக்கோம், வெளியில சொல்ல முடியல, ஏதோ சிரிக்கிறோம், ஏதோ பழகிறோம், ஏதோ மனுஷாலோட வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒழிய ஹதயபூர்வமா உற்சாகத்தோட ஆஹா அப்படின்னு இல்லையே. அப்ப அதை தாண்டி ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோம், எது வாழ வச்சுட்டு இருக்குன்னா பரபிரம்மம், பகவான் நீ இரு, நீ இருக்கணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணி நம்ம வாழ்க்கையை இழுத்துண்டு போறான். நிஜமாவே மாடுகளா நம்மள மேய்ச்சுட்டு இருக்கான். இந்த மாடுகளுக்கு எல்லாம் பெருசா என்ன இருக்கு, மாடுகான எப்படி மேய்க்கிறான் அப்படிதானே போகிறது. அப்ப பகவான் என்ன பண்றான்னா, அந்த மாட்டுக்கார கூட்டத்தோட போய் மாடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சு இந்த மாடுகளுக்கும் மாட்டுக்காராளுக்கும் அனுகிரகம் பண்றான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் எப்படி ஓட்டிட்டு போறானா, எதுக்குன்னா நமக்கும் நம்முடைய வம்சத்துக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக. அதனால ஆயர்களோடு போய் ஆணிரை காத்து அணி வேயின் குழல் ஊதி, அழகா புல்லாங்குழல்லாம் ஊதி ஜோரா ஆச்சரியமாக புல்லாங்குழல்லாம் ஊதுறானோ, புல்லாங்குழல் பெரியவாள்லாம் சொல்றா, அந்த புல்லாங்குழல் என்ன தவம் செய்தனை, புல்லாங்குழல் கிட்ட கேட்டாளாம் கோபிகைகள்லாம் ஒரு நாள் பிடுங்கி, நீ என்னதான் பெருசா சாதிச்சு விட்டாய், மற்ற மரங்கள்லாம் கூட கேட்டுதான் சொல்லுவா. இது கர்ண பரம்பரையா சொல்லக்கூடியதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இந்த புல்லாங்குழல் கேட்கறாள், எப்ப பார்த்தாலும் பகவானே உன் இடுப்புல சொருகி வச்சுருக்கான், இல்லாட்டி கையில வச்சுன்னு வாத்தியம் வாசிச்சுட்டே இருக்கானே. இப்ப புல்லாங்குழல் சொல்லித்தான், பகவான் ஒரு நாள் என்கிட்ட வந்தான், ஹே மூங்கில் மரமே எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுவியா, சொல்லு கண்ணா என்ன வேணும், எனக்கு ஒரு புல்லாங்குழல் பண்ணணும். சரி அதுக்கு என்ன, ஒரு இடத்தையும் நல்லதா வெட்டி எடுத்து, வெட்டி எடுத்துக்கோ, முதல்ல வெட்டிட்டானோ அந்த கூட்டத்திலேயே தனியா எடுத்துட்டானோ, அதுக்கப்புறம் வெட்டியாச்சு கண்ணா என்னடா அப்படி வெட்டிட்டே, இனிமேல் தான் வேலையே இருக்கு. சரி அப்புறம் உள்ள கொட 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 கொடன்னு குடஞ்சானோ, உள்ளுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் குடஞ்சி எடுத்து வெள்ள தள்ளிட்டானோ, வெறும் ஹாலோ ஆயிடுச்சு. நம்ம சொல்ற உள்ளுக்குள்ள பாரம் அழுத்தறது நல்ல வெள்ள எடுத்து போட்டா போதுன்னு, சரீரத்தை மலமூத்திர பாரம் இருந்தா வெள்ள தள்ளினா ஒரு திருப்தி பாருங்க. அந்த மாதிரி மனசினுடைய மமக்கார விகாரங்கள் அகம்பாவங்கள் எல்லாம் வெள்ள போயிடுதுனா பெருசு, பகவான் என்ன கொட கொட கொடனு குடஞ்சி ஹோல் ஆக்கிட்டானோ. அப்புறம் பார்த்தா கண்ணாகிட்ட இன்னும் மீதி ஒண்ணுமே இல்லையே, இல்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி அங்கங்க தொலையெல்லாம் போட்டானான். போட்டதுக்கு அப்புறம் அழக வாயில வச்சு ஊதினானோ, அப்பதான் புரிஞ்சுதான் இவன் வாயில இது படுறதுக்கு இத்தனை ப்ராசஸ் ஆக வேண்டியிருக்கு. சரி வாயில பட்டுவிடுதே அப்படின்னு நினைச்சு அழகா ஊதினானா, அவன் கைகளில் வச்சுட்டு அழகாக அந்த வரகளை மேலே கீழே ஏற்றோம்னா விதவிதமான வேணு கானம், வேணுனா புல்லாங்குழல் அர்த்தம். இந்த வேணு வச்சுருக்கிறதுனாலே வேணு கோபாலன் ஒரு பேர் வந்துடுது கண்ணனுக்கு. வேணுக்கு கண்ணனு முன்னாடி பேர் கோபால வேணும் தானே சொல்லணும். யாரா ஒருத்தரை முரளிதரன்றோம், முரளியை தரிக்கக்கூடியவன். இல்லை கண்ணன் பேர் எங்கே இருக்கு, இல்லை கண்ணன் பேரே கிடையாது. முரளினா புல்லாங்குழல், புல்லாங்குழல் ஒவ்வொரு சைஸ், வம்சி முரளி வேணு எல்லாம். ஆனால் கண்ணன் இஷ்டப்படி இருக்கிறதுனாலேயே இதுக்கு இத்தனை ஏற்றம் கொடுத்துட்டான். அப்ப அந்த புல்லாங்கல் போல நாம் இருக்கணும், பகவான் என்ன பண்ணாலும் அப்படியே விட்டுட்டோம்னா கடைசியில தன் கையில வச்சிருந்து அழகா வாயில வச்சு ஊதுவான், அழகா இடுப்புல சுருகி வச்சுப்பான், அத்தனை விசேஷம் அப்படின்றா பெரியவர். அதனால அழகா ஆழ்வார் சொல்றார், ஆணிரை காத்து அணிவேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற. எல்லாம் வந்து வித்தகனா நிக்கிறான், எவ்வளவு லீலைகள் சொல்லி முடிச்சதா பாருங்க. மாயச்சகடம் உதைத்து மருதி இருத்து ஆயிரம் ரூபாய் ஆணிரை காத்து அணிவேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற. பிரிய வித்தகன் மாமாயன் அழகா எல்லாத்தையும் ஒன்னும் தெரியாத மாட்டுக்கார மாதிரி, அம்மா பசிக்கிறது வெண்ணதா அப்படின்றான். வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற. ஏற்று அப்படின்னா தலைவன் அர்த்தம். இந்த மாதிரி அந்த ஆயர்களுடைய தலைவனை பாடிப்பற, ஆணிரை மேய்த்தானை பாடிப்பற. அந்த மாடுகளெல்லாம் அழகா மேய்ச்சானே, ஆவினங்களை மேய்ச்சானால ஆவின்னு பேரு. ஆவின்றது இங்கிலீஷ் பேரே கிடையாது, ஆவினங்கள்னு தமிழ் பெயர். அத ஆவின், அத ஆவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் அந்த சொசைட்டி பேரெல்லாம் கவனிச்சு பார்த்தா எல்லாம் பசுவோட பேரை தான் இருக்கும். அழகா அந்த ஆவினங்கள் எல்லாம் மேய்ச்சானே, ஆணிரை மேய்த்தானே பாடிப்பற. எதுக்கு அவ்வளவு இனிமே ஆவின் பாலை பார்த்தா கூட கிருஷ்ணஸ்மரணம் பண்ணும், அதுக்காக தான் சொல்றோம். இது ஆவின் பால் நினைக்கப்படாது, இது ஆவினங்கள் மேய்ச்ச கண்ணன் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இவ்வளவு தூரம் மாடுகளோட மாடாக, மாட்டுக்காரர்களோட மாட்டுக்காரனாக, அறிவொன்றும் இல்லாத இடையனாக, பகவான் அறிவே இல்லாததான் நடிக்கிறானா. இப்ப கோவில்கள்லாம் நம்ம பாக்குறோம், ரொம்ப அழகா புத்திரர் சொல்றார், கண்ணன் வந்தவொடனே பூஜை எல்லாம் பண்றார். பண்ணும்போது சொல்றார், கண்ணா நான் உபச்சாரம் நினைச்சிருந்தேன், உனக்கு அபச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த அபச்சாரத்தை நீ உபச்சாரமா ஏத்துக்கோ அப்படின்னு. சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டும், நன்னா பாருங்க, 100 கோடி சூரிய பிரகாசம், யாராவது சூரியன் டார்ச் அடிப்பாளா? இந்த சுவாமிக்குவே கற்பூர ஆரத்தி அவசியமா அப்படின்னா நமக்காக. இந்த சுவாமிக்கு உபச்சாரம் இல்லை, அபச்சாரம் தான். 100 கோடி சூரிய பிரகாசமே வெளிச்சம் போடு யாராவது பார்க்க, லைட்டை போடுங்க அப்படின்னு சூரியனை பார்க்க லைட்டை போடுங்க யாராவது சொல்லுவாளா? அந்த மாதிரிதான் இத்தனோடு எவ்வளோ பெரிய சுவாமிக்கு இத்தனோடு கற்பூரத்தை கொண்டு இப்படி ஏற்றின்னு இருக்கும். அப்ப நம்முடைய அப்படியே தான் நாட்டின் நீ உட்காந்துரு. அப்ப அந்த சுவாமி அவ்வளவு பெரியவன், சௌலபிய மூர்த்தியாக அத்தியாச்சரியமாக ஜோட இவ்வளவு எளிமையா இருக்கானே, மாடெல்லாம் மேய்ச்சிண்டு. அப்ப அந்த பகவான் எவ்வளவுக்கு இறங்குறான் பார்த்துக்கோ, அவன் இவ்வளவு தூரம் மாட்டுக்காரனா பூமியில கீழே இறங்கியாச்சு. அப்ப நீ போய் அவனை பார்க்க வேண்டாம், இவ்வளவு தூரம் அவன் இறங்கின பிறகு அந்த அனுகிரகத்தை, அந்த எளிமைய, அந்த அவன் நம்ம மேல வச்சிருக்க பிரியத்தை அனுபவிக்க வேண்டாமா? ஆணிரை மெய்த்தானை பாடி பர. அடுத்தது சொல்றார் திருப்பியும், ராமகோபி கிருஷ்ணகோபி ராமகோபி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டி, காளார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீள் அரசு ஈந்த ஆராவமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. காரார் கடலை அடைத்திட்டு, காரார் கடல் அப்படின்னா கார் அப்படின்னா மேகம், அதுபோல கடல் கருங்கடல் இல்லையா, நீலக்கடல் கருங்கடல். காரார் கடலை அடைத்திட்டு, கடலை அடைச்சுட்டானா, எப்படா அடைச்சா அப்படின்னா, சேது பந்தனம் ராம் சேது, அவ்வளவு அழகா ஒரு பெரிய பாலத்தை கட்டிட்டானா லங்கைக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ பிரிட்ஜ் எல்லாம் கட்டுறா, கடலுக்கு நடுவில் பிரிட்ஜ் கட்டுறான், எல்லாத்துக்கும் ஆதி பிரிட்ஜ் எதுன்னா ஆதி சேது ராம் சேது தான். கடல்ல பிரிட்ஜ் கட்ட முடியும்னு ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி சொல்லி கொடுத்ததே ராமச்சந்திரமூர்த்தி தான். கடல்லேருந்து பூமியை வாங்கலான்னு சொல்லி கொடுத்தது பரசுராமர் கிருஷ்ணன். இவா ரெண்டு பேரும் ரிக்ளைம்டு லேண்ட் இன்னைக்கு நிறைய சொல்றா. ரிக்ளைம்டு லேண்ட்னா இன்னைக்கு கேரளா, இந்த மங்களூர் பக்கம்லாம் இருக்க பாருங்க, கொங்கணி தேசம் எல்லாமே ரிக்ளைம்டு லேண்டு. பரசுராமர் தன்னுடைய கோடாரிய போட கடல்லேருந்து வந்த பூமி தான் அதெல்லாம். சரிய பூமியோட பாட ரிக்ளைம்டு லேண்டு தான். அதனால மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளமாவே இருக்கும் கேரளா கொங்கணி எல்லாம். துவாரகா ரிக்ளைம்டு லேண்டு தான், ரீக்ளைம்டு, கடல்கிட்டேந்து திரும்பி வாங்கின பூமி. இந்த ஐடியாலாம் சொல்லி கொடுத்தது பரசுராமரும் கண்ணனும். சமுத்திரத்தோட பிரிட்ஜ் கட்ட முடியும் ப்ரூவ் பண்ணி காட்டினது ராமன் தான். அதுக்கு முன்னாடி சமுத்திரத்தோட பிரிட்ஜே கிடையாது. ஆக மொத்தத்துல ஆதியில சமுத்திரத்துல பிரிட்ஜ் கட்டுற டெக்னாலஜியும் நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ராமச்சந்திரமூர்த்தி தான், அங்க பேர் எழுதி வைக்கணும் நிஜமாவே. ராம் சேதுல பேர் எழுதியே வைக்கணும், அவ்வளவு வசதி. அப்ப காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு. இலங்கைக்கு அவ்வளவு அழகா பகவான் ராவணனுக்கு தன்னுடைய பலத்தை காட்டானா. அவன் என்ன மனுஷன் தானே, அவன் என்ன குரங்குகளை வச்சு என்ன பண்ணிட போறான் அப்படின்னா, குரங்குகளை வச்சுட்டு காரியம் சாதிக்க ரொம்ப கஷ்டம். அந்த குரங்குகளை வச்சுண்டு சுவாமி ஒரு பிரிட்ஜை கட்டினாராம். இப்பயாவது புரிஞ்சுடாடா என் பலம் என்னன்னு. அப்படியே அவனுக்கு புரியலையாம், ஓ பிரிட்ஜா கட்டிட்டான் பாக்கலாமே. இப்போ குரங்குகள் கூட்டத்தை வச்சுட்டு இவ்வளவு அழகா சமுத்திரத்துல ஒருத்தன் அணை கட்டியிருக்கான்னா சாமர்த்தியசாலியா தானே இருப்பான். சாமர்த்தியம் இல்லாத ஒரு முற்றாளா இருந்தா நடக்காது ஒண்ணும். மாயாஜால சந்திர வித்தியைகளை தாண்டியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனா இருக்கானே புரியலையா. அப்ப அந்த பகவானுடைய வீரம் அவனுக்கு பொறுக்கலையா. காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு, ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும். ஓராதான் பகவான வீரத்தை மதிக்கலையாம், எனக்கு ஒன்றும் பெரியவன் கிடையாது, அல்ப மனுஷன் நினைச்சான. ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும், பத்தும் பத்து முடியும் எடுத்துட்டானா, ஒன்பதோடு ஒன்னு கணக்கு பண்ணி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதோ ஒன்னு லாஸ்ட் வெட்டு அப்படின்னு எடுத்தானா. தலை பத்து உதிர ஓட்டி அப்படின்ற ஓர் வெங்கனை உயித்தவன் ஓத வண்ணன் அப்படின்ற ஆழ்வார்கள்லாம் பெரிய வீரமா. தலை ஒவ்வொன்னா 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 வெட்டி சாச்சான அவ்வளவு அழகம் அனுபவிக்கிற ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இந்த ராவண வதத்துல சுவாமி அவனை வதம் பண்ற இந்த பணம் நுங்க சீவிர மாதிரி அப்படின்னு பெரியவாள்லாம் ஒரு கொலை அப்படி சீவிரா மாதிரி அப்படி சீவி போட்டாரன் பத்து தலையும் அந்த மாதிரி வெட்டுவார். திருமங்கையாழ்வார் தலையை அப்படி வெட்டி சீவுவார். அத்தனை விசேஷமான ஒரு பராக்கிரமம். எதுக்கடா சுவாமிக்கு போய் இப்படி ரத்த வெறி வைத்திய கொலை வெறி அப்படின்னா, சீதைய படாதபாடு படுத்திட்டானோ அதுக்காக தன் பக்தால படுத்திட்டான்னா கிழிச்சு போட்டுருவார், சீவி போட்டுருவார். சீவி ஓடுவேன் அப்படின்பா, இந்த திருநெல்வேலி பக்கம் சீவி ஓட்டுருவேன் அப்படின்பா, தலையை சீவிடுவேன் அப்படின்பா. தலையை சீவி காட்டினது ராமச்சந்திரமூர்த்தி. அழகா வெட்டி போட்டுட்டாராம். ஒன்பதோடு ஒன்றையும் நேரா அவன் தம்பி கேள் அரசு இந்த சாதாரண ஒரு ராஜா ஒருத்தன் ஜெயிச்சுட்டானா அவன் ராஜ்யத்தை தான் எடுத்துப்பான். இது லோக வரலாற்று நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஆனா அவன் தம்பிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நீ இனிமேல் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னுட்டான. ஏன் அவன் தம்பி கொடுத்தான்னா, எல்லாத்தையும் விட்டு ராமன் காலில் வந்தானா ஒண்ணுமே இல்லை. நன்னா பாத்துக்கோங்க சரணாகதி எப்படா பலம் ரொம்ப அழகா இருக்குன்னா, விபீஷன் எல்லாத்தையும் விட்டான். தெக்வாலங்கான்னு பெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த தேசம், அதை விட்டு வேற கதி கிடையாது அவனுக்கு. அகதி ஃபர்ஸ்ட் இலங்கை அகதியே விபீஷணன் தான். எல்லாத்தையும் விட்டு ராமான்னு கைகூப்பி வந்துட்டானா. நீ ஒண்ணும் இல்லாம வந்தாய், உலகத்தையே உனக்கு தரையன்னு சொல்லி அழகாக அத்தனையும் கொடுத்துட்டார். எந்த லங்கையை விட்டு உன்னை ராவணன் போ சொன்னானோ அந்த லங்கை உனக்குன்னு விபீஷணன் வந்தவொடனேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டா. முதல்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டா அட்வான்ஸ் புக்கிங் தெரியுமா, அந்த மாதிரி விபீஷனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேக அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை வதம் பண்ணிட்டா இந்தாடா ராஜ்யம் எடுத்துக்கோன்னுட்டான். நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளேன்னு காலில் விழுந்துடும். பகவான் கவலைப்படா ஆசீர்வாதம் நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா பின்னாடி ஒரு பட்டாபிஷேகத்துக்கு இப்பொழுதே ஆசீர்வாதம் பண்ணுற, நன்னா புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி நன்னா இருக்கிறவர் கஷ்டம் வந்து எடுத்தோம் இப்ப போய் காலில் விடணும். ஆனா நமக்கு பிரத்யட்சமா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது, இது என்னடாது ஒன்றும் தெரியும். நம்ம உடனே பிரத்யட்சமா எதிர்பார்க்கிறோம், பிரத்யட்சமா எதிர்பார்க்கவே வேண்டாம். சுவாமி கிட்ட சொல்லியாச்சு நம்ம மறந்துடலாம். குழந்தைகள் மாதிரி இருக்கணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லியாச்சு மறந்துடலாம், அவ்வளவுதான். மறந்துடும். ரயில்வே டிக்கெட்ல அழகாசி டிக்கெட் வாங்கிட்டோம், அன்னைக்கு ஃபிளைட் இருக்க போறதா ட்ரெயின் இருக்க போறதா நம்ம இருக்க போறோமா ஒன்னும் தெரியாது. ஆனா நான் டிக்கெட் வாங்கிட்டேன், நான் ஊருக்கு போறது உறுதி அப்படின்றோம். மேலூர் போறதுக்கு எப்ப டைம் நமக்கு தெரியல, பர்த்டே எல்லாருக்கும் டெத் டே என்னைக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு போகணும், இங்க டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், அன்னைக்கு போறேன் இங்க போறேன், ஐயோ அன்னிக்கா கல்யாணம் வச்சுக்கா வர முடியாதே, இங்க போகிறாளா எங்க போகிறான்னு தெரியாது. ஆனா இவ்வளவு நம்பிக்கை, அது போல ஒரு நம்பிக்கை சுவாமி இடத்துல வச்சுட்டான விபீஷன். அதற்காக அவன் தம்பிக்கே நீள் அரசு ஈந்த ஆராவமுதா. ஆராவமுதன்றது திருக்குடந்தை பெருமாள், கும்பகோணம் சார்ங்கபாணிக்கு ஆராவமுதன்னு பெயர். இந்த ஆராவமுதன்ற பெயர் நம்மாழ்வார் காலத்துக்கு முன்னாடி கிடையாது, பெரியாழ்வார் நம்மாழ்வார் காலத்துக்கு அப்புறம் வந்தவர். அதனாலதான் ஆறாவமுதன்னு சொல்ல, ஆறா அமுதே அடியேன் உடலம் நின்பால் நீராய் கலைந்து அலைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும். கும்பகோணத்தோட அழகா வர்ணிக்கிறார். எத்தனை பேர் பாத்துக்கன்னு தெரியும், அந்த கும்பகோணம் பக்கத்துல மலையே கிடையாது, எல்லாம் விவசாய பூமி தான். எந்த பக்கம் நீங்க திரும்பி வேணா பாருங்க, பச்சை பசேன்னு காவேரி ஆத்தங்க முழுக்க வயல்வெளி 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 தான். கும்பகோணம் சோழநாடு அந்த ஏரியா முக்கியமா சோழநாடுன்னு உள்ள தஞ்சை எல்லாம் பாருங்க, பெரிய மலையே நீங்க பார்க்க முடியாது. மத்த எல்லா இடத்துலயும் ஒரு மலையை பார்த்துடலாம். ஸ்ரீரங்கத்தை கூட பக்கத்துல பெரிய உச்சிப்பிள்ளையார் கோவிலோட மலை இருக்கு, நிறைய மலைக்கோட்டை உண்டு. ஆனா அந்த கும்பகோணம் ஏரியாவில் பல பிளாட் எல்லாம் விவசாய பூமி விவசாய பூமி விவசாய பூமி சீரார் செங்கல் கவரி வீசுமா. எனக்கு அப்படி ஆடுறது ஒன்றும் இந்த செடி நெல் செடியெல்லாம் அப்படி ஆடுறது ஒன்றும் காத்துல கவரி வீசுற மாதிரி இருக்கா, பெருமாளுக்கு சாமரம் போடுற மாதிரி இருக்கா. சீரார் செங்கல் கவரி வீசும் கிடந்தவாறு எழுந்திருந்து அப்படின்றார் திருமழிச்சி. அவ படுத்துட்டு இருக்கே எழுந்து பேசுறான்ற. ஆறா அமுதே அடியேன் உடலம் நின்பால் நம்மாழ்வார் சொல்ல, ஆறா அமுது. ஆறா அமுதுன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் தகிட்டாத தெள்ளமுது. ஐயா தகட்டுறது அப்படின்ற இல்லையா, திருக்குடம்பை சார்கவாணியை பார்த்தா தகட்டவே தகட்டாதான். உலகத்துல எல்லா விஷயமும் தகட்டி போயிடும். கணவன் மனைவி சாப்பிடுற சாப்பாடு வஸ்திரங்கள் நகை எல்லாமே ஏதான ஒரு ஸ்டேஜில் தகட்டி போயிடும். அதாவது ஒரு ரொம்ப அழகா விவேகானந்த கேட்கறா, வாட் இஸ் பாய்சன் அப்படின்றார், எது விஷம்ன்ற. விவேகானந்தர் சொல்றார், விச் எவர் கிராசிங் த லிமிட் இஸ் பாய்சன். அவ்வளவுதான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் இல்லையா. ஒரு எல்லையை தாண்டி எடுத்தா அமிர்தம் கூட விஷம். எல்லாம் ஒரு எல்லையில் இருக்கிற வரைக்கும் சுகம். பல்லு எவ்வளவுனா நீங்க தேய்க்க முடியும், நல்ல பிரஷா இருக்கு, எவ்வளவுனா நீங்க கிளீன் பண்ணுங்க. இப்ப லெவல் மேல தேய்ச்சல்னா ஈரு பல்லுனா கீழே விழுந்துடும். இவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்திதி தான். சாப்பாடு எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா சேஃப் அன்னதானம் போடுறேன்வா, அன்னதானம் பண்ற வேண்டி வேண்டாம், சாப்பாடு தானே போட்டுட்டு போயிடலாமே. ஒரு லெவல் மேலே யாரும் சாப்பிட முடியாதுன்னு நல்லா தெரியும். அப்ப அவ்வளவு வசத்தியா. ஆனா இந்த அமுதன் இருக்கானே திருக்குடந்தை ஆறா அமுதன், எத்தனை தடவை பார்த்தாலும் தெகிட்டாது தெள்ள அமுதன். அதனால ஆறா அமுதனை பாடிப்பற ராமன் தான் ஆறா அமுதன் அப்படின்னு. திருக்குடந்தை சாரங்கபாணி கோவிலுக்கு மூணு கோவில் சேர்த்து ஒரு திவ்ய தேசம், சாரங்கபாணி சக்கரபாணி ராமசுவாமி கோவில், இது மூணு சேர்ந்து ஒரு திவ்ய தேசம். மூணு தந்தனியா தான் இருக்கு கோவில், ஆனா மூணு சேர்த்து ஒரு திவ்ய தேசமா தான் இன்னி வரைக்கும் பெரியவாள்லாம் கணக்கு பண்ற. சாரங்கம்ன்ற வில்ல வச்சுட்டு இருக்க கை விடாத சாரங்கபாணி, தமிழ்ல சாரங்கபாணி அப்படின்னு, சம்ஸ்கிருத்ல சாரங்கபாணி. பாணினா கை, கோதண்ட பாணி தண்டபாணி, தண்டத்தை கையில வச்சுருக்க பாணி தண்டபாணி, தண்டாயுத பாணி கோதண்டபாணி சக்கரபாணி சாரங்கபாணி. தமிழ்காரன் சாரங்கபாணி அப்படின்னு பாது, பாணி பாணி இல்ல தமிழ்காரன் சொல்ல சாரங்கபாணி. அழகா அந்த சாரங்கபாணி அவன் தான் ஆறா அமுதன். ஆறா அமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. அப்பேற்பட்ட ஆச்சரியமான வீரனுடைய பெருமைய பாடு. ஆச்சரியமான அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணிட்டோம்னா போதும், ஏ ராமா என்னிடத்துல ஒண்ணுமில்ல நீயே கதின்னு காலில் விழுந்துட்டோம் அப்படின்னா, ரக்ஷையும் கொடுத்துட்டு அபயமும் கொடுத்துட்டு நம்மளை வசத்தியான ஒரு இடத்துல வச்சு சந்தோஷப்படுவான். அன்னைக்கு சரணம் சரணாகதி பண்ணதுக்கு அழகா ராஜ்யத்தை கொடுத்துட்டாராம். இருந்தாலும் பெருமாளுக்கு திருப்தியே ஆகலையாம். அழகா பட்டாபிஷேகத்துக்கு வர திரும்பி நடந்து போறேன்ற விபீஷணன், புஷ்ப விமானத்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்ற. சரின்னு புஷ்ப விமானத்துல ஏற, புஷ்ப விமானத்துல வந்துட்டு நேர அயோத்தியா வந்தாச்சு. அழகா இன்ட்ரடியூஸ் பண்றா ஒவ்வொருத்தரையா, விபீஷன் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்றா. அழகா ஒவ்வொருத்தரும் தங்கறதுக்கு எந்தெந்த இடங்கள்னு சுவாமியே தீர்மான மனுஷன். விபீஷனுக்கு இந்த இடம், சுக்ரீவனுக்கு இந்த இடம், இங்க தங்கவே இங்க தங்கவே இப்படி கவனிச்சுக்கோங்கோ அப்படின்ற பகவான். ஒவ்வொருத்தருக்கா கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கார் பட்டாபிஷேகம் முடிஞ்சவன்னு. ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குற விபீஷன் அப்படியே பாக்குறார். விபீஷன் பாக்குறாங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க, நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாக்குறாரு. ராமன் யோசி யோசி பாக்குறான, வசத்தியா அவனுக்கு கொடுக்கணும். அதாவது இவனுக்கு நான் கொடுக்கறத நினைச்சு நினைச்சு நான் பூரிக்கணும். கிஃப்ட் தலையெழுத்தேன்னு கொடுக்கறது ஒண்ணு, சரி கூப்பிட்டாலேன்னு கொடுக்கறது ஒண்ணு, சரி அவ நம்மாத்து கொடுத்துருக்காளே கொடுக்கறது நிறைய இருக்கு இப்படி கிஃப்ட்ல. அதே சில பேருக்கு நான் கொடுத்தோம்னா அப்படியா நம்ம மனசு நிறைஞ்சு அவ அதை நினைச்சு நினைச்சு ஆனந்த நம்ம நினைச்சு நான் கொடுத்துருக்கேன் இவாளுக்கு பெருசா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நாம உகக்கும்படியா ராமன் தேடி தேடி பார்த்தா ரொம்ப உகப்பு எது 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 யோசிச்சு பார்த்தாராம். கடைசியில எல்லாத்தையும் திரட்டி மீறி என்னடா ரங்கன் மட்டும்தான் நின்னானா அப்படின்னு ரங்கன் எடுத்து கொடுத்துட்டாராம். கௌசல்யா தேவி, ஹே ராமா மூதாதையர்கள்லாம் இஸ்வாகு குல தனந்தா, இது ராமனுக்கு மட்டும் சொத்து கிடையாது, பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணன் எல்லாருக்கும் சொத்து. அது இல்லாம கௌசல்யா இருக்கா, கைகேயி இருக்கா, சுமத்ரா இருக்கா, இவாளுடைய ஆராதனா மூர்த்தி. அப்படி புஸ்தகம் எடுத்து கொடுத்துடக்கூடாது, ஆனா ராமன் எடுத்து கொடுக்கறானா. இது இல்லாம மட்டும் அயோத்தியாவுக்கே தெய்வம், சொல்ல எங்க ஊர் தெய்வம் காவல் தெய்வம்ன்ற இல்லையா, அந்த மாதிரி அயோத்தியாவோட காவல் தெய்வம் அப்பேற்பட்ட ரங்கனை எடுத்து விபீஷணான் ரங்கன், என்ன ஊரை கடத்தியடா, கஷ்டப்பட்டு நீ கேட்டதெல்லாம் பண்ணினடா, நீ காட்டுக்கு போனன்னு ஏற்பாடு பண்ணினடா, பிரபு இத்தனையும் பண்ணிருக்கேள், அதனாலதான் உங்களை அனுப்புறேன் தைரியமா. என்னதான் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமி ரங்கநாதன், அத்தனை ஆச்சரியம். இந்தா அப்படி கேட்டா கொடுத்துருவானா, என்ன கேட்டாலும் கொடுப்பான், ராமன் கேட்டாலே கொடுப்பான, நம்ம கேட்டா கொடுக்க மாட்டானா, அத்தனை வசத்தியா ரங்கநாதன். அவ்வளவு ஜோரா இப்ப கூட கும்பாபிஷேகம் எல்லாம் இருக்கே ரங்கநாதனுக்கு, விஸ்வாக்கு குலதனம், எத்தனை பேர் தெரியுமா விஸ்வாவுக்கு அப்புறம் பல பேர் வந்து தசரதன் வந்து குல தேவதை. நம்ம ஊர்ல ஒரு கோவில் இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த கோவில் இருக்க மூர்த்தி எந்த அவனுக்கு கிஃப்ட் ஆகுது என்ன சொன்னா உதவிப்போமா மாட்டோமா, அது எப்படி எங்க ஊர் கோயில் நீ எடுத்து கொடுப்பா அப்படின்னு யாராவது இருக்கட்டும், எங்க சுவாமி எல்லாருக்கும் பொதுவான சுவாமி. ஆனா பகவான் எடுத்து கொடுத்துட்டானா, அப்பதான் பகவானுக்கு ஒரு திருப்தியாம், அவ்வளவு திருப்தியாம். விபீஷன் நடுங்கறான், சுவாமி இந்த கிப்ட வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சுவாமி. ராமன் சொல்றான் இதை கொடுத்தாதான் எனக்கு சமாதானம், சந்தோஷமா வாங்கிக்கிறானா, ஆச்சரியமா வாங்கிட்டு போனான் ரங்கன் மகாசமத்தில். இருந்தாலும் என் ராமராஜ்யத்தை நான் இப்பதான் இருக்கணும், இப்பதான் ராமராஜ்யம் ஆரம்பிச்சிருக்கு, அங்கேதான் இருப்பேன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தை செட்டில் ஆயிட்டார். குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு நோக்கி, வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி, கடல் நிற கடவுள் எந்தை அரவணை தீலமா கண்டு, உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரன். ஒவ்வொரு தடவையும் ரங்கநாதனை பார்க்கும் போதெல்லாம் எப்படி கொடுத்தா நமக்கு இப்ப பார்த்தாலே ஐயோ என்ன அழகு, குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர். நிஜமாவே ஒருவேளை ரங்கன் அயோத்தியாலே இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன், ஆண்டாள் பாசுரங்கள்லாம் மிஸ் பண்ணிருப்பார், ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் தோத்து போயிருக்கும், வந்திருக்காரு திருப்பதி பெருமாள் ரோட்டை கொண்டு போயிருப்பார் அங்கே. இன்னைக்கும் நமக்கு அந்த முத்தங்கி சேவையெல்லாம் பார்த்து நம்பெருமாள்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொருதான் தோணும், எப்படித்தான் இவரை கொடுத்தாரோ, நல்ல வேலை கொடுத்தார் அப்படின்னா தோணும். ஓடுற நல்ல வேலை கொடுத்தார், அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா, கூப்பிட தூரத்தை ஓடி போய் பாக்குற மாதிரி, கூப்பிடுற தூரம் தான், அவர் கூப்பிட்டா தான் பார்க்க முடியும், நம்ம கூப்பிட்டா தான் பார்க்க முடியாது, கூப்பிடுற தூரம் தான் சத்தியமா. நினைச்சா போய் பார்த்தோம், நினைக்கணுமே, நம்ம நினைச்சில்ல, அவர் நினைக்கணும், அவர் நினைக்கணும். நிஜமாவே ரங்கன் எப்ப நினைப்பாரு தெரியவே தெரியாது, திடீர்னு நினைச்சிருவார், அவர் எப்ப தோணுமே தெரியாது. பேங்க் விஷயமா போய் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தோம், பேங்குக்கு ஸ்ரீரங்கம் சம்மந்தமே இல்லை, சென்னை கிளாஸ் பண்ண போகும்போது சரி ஸ்ரீரங்கம் போலான்னு நினைச்சிட்டு வந்தேன், நல்லா ஞாபகம் எனக்கு. எங்கேயோ ஈரோடு போயிட்டு ஏதோ ஒரு சாதுக்கள் மாநாடு போயிட்டு எங்க போகிறது தெரியாம கடைசியில ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தோம். அப்பதான் முதல் தடவை ஸ்ரீரங்கத்துக்கே போனேன், இது வரைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு திடீர்னு நான் போயிருக்கேன். தூத்துக்குடியில் உபன்யாசம் இருந்தது, அன்னைக்கு முடிவு பண்ணி ராத்திரி கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் உபன்யாசத்துக்குள்ள வந்தாச்சு, தூங்க விடிய விடிய ஓடி போய் விடிய விடிய பார்த்து விடிய விடிய வந்துட்டோம். இன்னி வரைக்கும் ரங்கனை ஆறு அமர அப்பாடா பிளான் பண்ணி நான் சேவிச்சதே கிடையாது, இன்னி வரைக்கும் அதிசயம் ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கொஞ்சம் நிதானமா போனதுன்னா குழந்தையோடைய ஆயுஷம் அதுக்கு மட்டும்தான், அப்பதான் ரங்கனா கொஞ்சம் அப்பாறை அப்பயும் பாக்குறது அவர் பிளான் பண்ணி தான் நடந்து வச்சுக்கோங்க, அதுவும் அவரே தான் முன்னாடி இன்னொட்டு அதெல்லாம் கிடையாது. ஆயுஷம் முழுக்க ரங்கனுக்கு கடன்பட்டிருக்கும், ஏன்னா ஆயுஷமத்தை அவ்வளவு நடத்தி ஒவ்வொரு ஆட்டி ஆயுஷம் பண்ணும் போதும் ஸ்ரீரங்கம் 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 ரங்கராஜனை ஸ்மரிச்சென்று தான் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்ப அப்படி பகவான் ரங்கனையே கொடுக்கும்படியான ஒருத்தனம், காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்னுடி ஒன்பதோடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கு நீள் அரசி இந்த சரியா. இங்க ஆறாவதுனை பத்தி சொல்லணும், இதான் ரங்கன். இங்க நிஜமா ஆறாவதுனை பாடிப்பறன்னா திருக்குடந்தை சார்ந்த பாணி வைபவம் சொல்லணும், சுத்தி அடிச்சு ரங்கன் வந்தார் பார்த்தல, அதான் ரங்கன் திருடன், மகா திருடன். ஆழ்வார்களையும் ஆச்சாரிய புருஷாலையும் திருடறதுல ரங்கன் அண்ணில நின்று வரைக்கும் கெட்டிக்காரு. ராமானுஜர் ஒழுங்கா காஞ்சிபுரத்தில் இருக்க வேண்டியவர், பிடிச்சு இழுத்து திருடிண்டு போய் ஸ்ரீரங்கத்துல வச்சிருந்தவன் ரங்கன். அப்பேற்பட்ட ரங்கனையும் தந்த ராமனை பாடிப்பறாயோ, ஆறாவதுனை பாடிப்பற, அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. இப்படி அழகா ஒவ்வொரு பாசுரம் மாத்தி மாத்தி இவளும் அவளும் அவளும் இவளுமா, ராமனா கிருஷ்ணா ராமனா கிருஷ்ணா, ராமன் வசதி கிருஷ்ணன் வசதின்னு பேசிட்டு இருக்கா. நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், இனிமேல் ராம பக்தியா கிருஷ்ண பக்தியா, ராமனா கிருஷ்ணனா ராமகிருஷ்ணனா கிருஷ்ண ராமனா. ஆழ்வார் அழகாக அதுக்கு பதில் சொல்லிடுறார், நந்தன் மதலையை காகுத்தனை நவின்று. ஆரம்பிச்சது கிருஷ்ணன் கிட்டேன் தான், அதனால நந்தன் மதலை, நந்தன் மதலையை காகுத்தன், காகுத்தன் அப்படின்னா காகுஸ்தன் அப்படின்னு பேர், பகவானோட காகுஸ்த வம்சம் அப்படின்னு சொல்லுவார். அந்த காகுஸ்தன் நந்தன் மதலையை காகுத்தனை நவின்று உந்தி பறந்த ஒளியிழையார்கள் சொல், அழகா உந்தி பறத்தல்ற அந்த விஷயத்தை பண்ண அந்த அழகான ஒளி இழையார்கள் சொல், ஜோர ஆச்சரியமா பல பலபலம் ஜொலிக்கும்படியான அந்த ஸ்திரீகளுடைய வார்த்தைகளை செந்தமிழ் தென் புதுவை விட்டு சித்தன் சொல். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புதுவைன்னு தான் பேர். இன்னைக்குதான் புதுவை அப்படின்னா பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பக்கத்தில் புதுவைன்னா பாண்டிச்சேரி, மதுரை அந்த பக்கம் புதுவை அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஸ்ரீவின்னு வேற போட்டுருவா, ரொம்ப ஷார்ப் பண்ணிட்டா பஸ்ல எல்லாம் ஸ்ரீவி ரொம்ப ஸ்டைலா இருக்கும் பேரு. ஸ்ரீவை கொண்டு ஸ்ரீவை அவ்வளவுதான், ஸ்ரீய கொண்டு வை அவ்வளவுதான், ஷார்ப் பண்ண அழகா தான் இருக்கு ஸ்ரீவை ஸ்ரீவி. அந்த மாதிரி தென் புதுவை செந்தமிழ் தென் புதுவை விட்டு சித்தன் சொல் ஐந்தினோடும் ஐந்தும் வல்லார்க்கு. இந்த அஞ்சஞ்சு பத்து பாசுரத யார் சொல்றாளோ அல்லல் இல்லையே அவளுக்கு கஷ்டம் இல்லை, முடிச்சுட்டாரு. ராமனா கிருஷ்ணனான் பஞ்சாயத்தே இல்லை, என்ன தீர்ப்புன்னு தான் தெரியல. ராமனா கிருஷ்ணனா ராமனா கிருஷ்ணனா கடைசியில் ஆழ்வார் சொல்றார், இந்த ராமனுடைய வீரத்தையும் கிருஷ்ணனுடைய சௌலபியத்தையும் மாத்தி 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 யார் பாடின் இருக்காளோ அவர்களுக்கு அல்லல் இல்லையே. சோ ராமனா கிருஷ்ணனா சண்டை பிரயோஜனம் இல்ல, ராமனா கிருஷ்ணனா போட்டி பிரயோஜனம் இல்ல, ராமனையும் கிருஷ்ணனையும் பாடின் இருந்தா அல்லல் இல்லையே, ராமனும் கிருஷ்ணனையும் கொண்டாடணும். இந்த பத்து பாசுரங்கள்ல மாத்தி மாத்தி பகவத் அனுபவங்கள், சௌலபியம் சௌசீல்யம் இப்படி எல்லாம். அப்ப இனிமேல் அல்லல் இல்லையே, அப்படியே துன்பம் வந்துட்டு தான் பத்து பாசுரங்கள் திருப்பி பாடுவோம். அல்லல் இல்லையே என்னாகும்னா போட்டி வருது, ஒண்ணும் ராமனா கிருஷ்ணா ராமனா கிருஷ்ணா ராமனா கிருஷ்ணா ராமனா கிருஷ்ணான்னு. அப்ப என்ன ஆகுமா, நம்ம அப்படி ஜபிச்சுட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த பிராரப்தத்தை ரெண்டு பேரும் போட்டி போடுண்டு, நீ ஆனா நான் நீ ஆனானா, அந்த பிராரப்தத்தை அழிச்சு போட்டு நான் தான் முதல்ல நீ தான் முதல்ல ரெண்டு பேரும் முன்னாடி நிப்பாளம், கடைசியில ராமகிருஷ்ணான்னு ஜெபிச்சு அவ்வளவுதான். ராமனா கிருஷ்ணா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ண பரமஹம்சன் சொல்றோம் இல்லையா, அத்தனை விசேஷம் இந்த பத்து பாசுரங்கள். அப்ப பகவத் விஷயங்களை எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான்னு பாத்துக்கோங்க. அப்ப பகவத் விஷயங்கள் எப்படி அனுபவிச்சோம்னா அல்லல் இல்லையே, இதுதான் நமக்கு முக்கியம். அல்லல் கிடையாது நமக்கு, இனிமேல் ஒரு துன்பமும் இல்லை ஓத வல்லவர்களுக்கு அப்படின்றா. ஐந்தினோடு ஐந்தும் வல்லார்க்கு அல்லல் இல்லையே. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை இந்த பத்து பாசத்தை வாசிடுமா, உடனே ஸ்கூலுக்கு வந்த மாதிரி மூடி வச்சு ஓடப்படாது. அப்ப ஆடா முடிஞ்சு கொடுத்து அவ பேப்பர் இருந்தா கூட என்ன மேல இருக்கா இங்கே இருந்ததுல, எந்நாதன் தேவிக்கு எல்லாம் சேர்ந்தே வாசிங்க, கூட பொறுமையா வாசிப்போம். ஏன்னா அல்லல் இல்லையேன்னு இருக்காரோன்னு ஆழ்வார், இனிமேல் அல்லல் போகட்டமே, அதனால ஒரு ஒரு நாள் வாசிடுவோம், அது நல்ல நாள் வேற. இன்னைக்கு எந்நாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை, வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட எந்நாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற. சத்யபாமாவுக்கு பூ தரமாட்டேன்னு இந்திராணி சொல்ல, அந்த இந்திராணியுடைய கணவனான இந்திரனை பார்த்து கொண்டிருக்கும்படி சமயத்துல அழகா கருடாழ்வார கொண்டு அந்த பாரிஜாத மரத்தை பிடுங்கின எம்பெருமானுடைய வன்மையை பாடிப்பற. பத்தாளுக்கு ஒரு அவமானம்னா தான் அவ்வளவு அழகா உடனேயே அவளுடைய பெருமையை காப்பாற்றுவான்றது நிரூபணமாகிறது அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய வன்மையை பாடிப்பற. என்வில் கண்டுபோ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி, முன் வில்வலித்து முதுபெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற, தாசரதி தன்மையை பாடிப்பற. பரசுராமர் வந்து என்னமோ ஒரு சிவதனுசு உடச்சுட்டேன்னு திமிரில் ஆடாதே, என்னுடைய விஷ்ணு தனுசு முடிஞ்சா இத வாங்கு, நான் ஏற்று அம்பு ஏற்று பார்க்கலாம் சொல்ல, அழகா அந்த வில்லை வாங்கி அம்பு ஏற்றி அவருடைய தவத்தையும் எதிர்வாங்கினவன், அழகா தாடகையே முன்னாடி வதம் பண்ணவன், அப்பேற்பட்டவனுடைய வில்லின் வன்மையை பாடிப்பற, தாசரதி தன்மையை பாடிப்பற. உறுப்பினி நங்கையை தேர் ஏற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து, செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான். வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. ஆச்சரியமா உருப்பினின்றது ருக்மிணி. ருக்மிணிய தேர் ஏற்றிண்டு வரும்பொழுது ருக்மிணி பின்னாடியே சண்டை போட்டு வர அவனை ஜெயிச்சு அவனை தேர்கால கட்டி போட்டு அவனை வதம் பண்ணாமல் அவன் தலைய சரைச்சுட்டானே, அழகா தலைய மெழிச்சு விட்டுட்டானே. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அந்த கிருபைய தேவகி சிங்கத்தை பாடி பர. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. சுமத்ரா, ஐயோ நீ காட்டுக்கு போறியேன்னு சொல்ல கௌசல்யா எம்பிரான் அழ கைகேயி யமதர்மராஜன் போன்ற கைகேயி சொல்ல காட்டுக்கு கோபமே இல்லாமல் போன அந்த ராமனுடைய தன்மையை பாடிப்பற அப்படின்ற. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. பாண்டவர்களுக்காக தூது போனான், காளிய நாகத்து மேல ஆடி அனுகிரகம் பண்ணான், அந்த எம்பெருமானுடைய பெருமையை பாடு. இது எல்லாத்துலயும் ஒரு ரெண்டு வார்த்தை ஒன்னா மனப்பாடமா தெரியும், பாடிப்பற பாடிப்பற. சரியா, மீதி வார்த்தைகள் நீ அப்பப்ப மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முடி ஒன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. அழகா, அண்ணா நீ காட்டுல விட்டுட்டு நாட்டுக்கு வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு கேட்ட பரதனுக்காக தன்னுடைய பாதுகைகளை கொடுத்த அந்த எம்பெருமான கொண்டாடி பாடிப்பற அயோத்தியன் ராஜாவை பாடிப்பற. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீழ்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோள்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. காளியனை அவ்வளவழகா அவன் தலைமையில நின்று ஆடி தன்னுடைய திருவடி அடையாளங்கள்னால அவனுக்கு கவுடன் கிட்டேந்து பிரச்சனைகள்ல காப்பாத்தி அவனுடைய அகம்பாவத்தை அழிச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணானே எம்பெருமான், அவனுடைய அந்த கிருபைய பாடிப்பற. தார்க்கு இளந்தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு போகி நுடங்கு இடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு சூர்பனகாவுடைய காமத்துக்கு அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்தானே அவனுடைய அந்த எம்பெருமானுடைய குணத்தை பாடிப்பற. மாயச்சகடம் உதைத்து மருதி இருத்து ஆயர்களோடு போய் ஆணிரை காத்து அணிவேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆணிரை மெய்த்தானை பாடிப்பற. அழகா சகடாசன வதம் பண்ணி ரெண்டு மருத மரங்களை முறிச்சு மாட்டுக்கார பசங்களோடு போய் மாடு மேய்ச்சு புல்லாங்குள்ளா ஊதி இவ்வளவு லீலையும் பண்ண வித்தகனை பாடிப்பற. காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீளரசு ஈந்த ஆரா வமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. அழகா லங்கைக்கும் பாரத பூமிக்கு நடுவில் ஒரு சேது பந்தனம் பண்ணி ராவணனை வதம் பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை தம்பிக்கு கொடுத்த ஆரா வமுதனை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. நந்தன் மதலையை காகுத்தனை நவின்று உந்தி பரந்த ஒளியிழையார்கள் சொல் செந்தமிழ் தென் புதுவை விட்டு சித்தன் சொல் ஐந்தினோடு ஐந்தும் வல்லார்க்கு அல்லல் இல்லையே. இந்த பத்து பாசுரத்தை யார் பாடுறாளோ அல்லல் இல்லையே. அப்ப இனி அல்லல் இல்லையே பாடிப்பற அல்லல் இல்லையே. இது அந்த நாலு வாரம் ஞாபகம் பாடிப்பற அல்லல் இல்லையே பாடிப்பற அல்லல் இல்லையே பாடிப்பற அல்லல் இல்லையே. அப்ப இனிமேல் அல்லல் என்கிட்ட சொல்லப்படாது, கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா அல்லல் இல்லை. இடையிலேயே வாசி வந்தேன்னா நிஜமாவே இந்த வார்த்தைகளே வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். பெரிய இருக்கு இந்த மாதிரி எதை வாசிக்கிறதே தெரியாது. எப்பப்ப தோன்றதோ அப்பெல்லாம் வாசிண்டு வாங்கும். அவ்வளவு சிரேஷ்டம். கரெக்டா அது இந்த உபாகர்மா அன்னைக்கு பூர்த்தி ஆகிறதுன்றது பகவத் சங்கல்பம். அவட இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பகவத் சங்கல்பம் இன்னைக்குதான் பூர்த்தி ஆகணும்னு, பலராம ஜெயந்தி அதுவுமா பூர்த்தி ஆகணும்னு எம்பெருமான் சங்கல்பம், ஹயக்ரீவ ஜெயந்தி அதுவுமா பூர்த்தி ஆகணும்னு எம்பெருமானுடைய சங்கல்பம், ரக்ஷாபந்தன் அன்னைக்கு பூர்த்தி ஆகணும்னு எம்பெருமான் சங்கல்பம், தூத்துக்குடிக்கார வந்து கேட்கணும்னு எம்பெருமான் சங்கல்பம். அப்ப அப்ப பகவானுடைய சங்கல்பம் இத்தனை விசேஷமா இத்தனை அற்புதமா இருக்கு. அப்ப பகவான் இனிமேல் நமக்கு ஆனந்தத்தை தான் தரான், இது வரைக்கும் ஆனந்தத்தை தான் கொடுத்தான், அதனால இனி அல்லல் இல்லை. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe 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 Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Jai Sadguru Maharaj Ki Samasta Bhagavadaluko Govindhanam Sankirtanam Govinda Jai Janaki Kanta Smaranam Jai Jai Rama Rama Gopika Jeevana Smaranam Govinda ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கே ஜெய், ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓ
ஜேஷாந்தே ஜெய் ஸ்ரீந்து மாதா கீ ஜெய், ஜெய் ஸ்ரீ பாலார் மாதா கீ, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா.